ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ நாம பார்த்துக்கிட்டு இருக்கிற வகுப்பு ஞானக்கண். இப்ப இந்த ஞானக்கண் அப்படிங்கிறது மூன்றாவது கண், நெற்றிக்கண் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அது சம்பந்தமா விரிவான விளக்கங்களை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்ப இந்த ஞானக்கண் விழிப்பு பெற வேண்டுமானால் அதற்கு அத்தியாத்ம யோக கல்வி மட்டும்தான் ஒரே வழி அப்படின்னு நான் சொல்றேன். ஆனா நிறைய பேரால ஏத்துக்க முடியல. ஏன்னா வேற வழிகள் இருக்கலாம். வெறும் ஒரு பாடத்தை கேட்கறதுனால மட்டும் ஒருத்தன் வந்து அந்த கண்ணை தாக்க வைக்க முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் எல்லாம் நிறைய பேர்கிட்ட இன்னும் இருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவர்கள் மனம் அது மாதிரி விசய சுகங்களை ஏற்றி வைத்துக் கொண்டு அப்படி நம்பிக்கையில் இருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணுமே தவிர, இப்ப நம்ம சொன்ன உடனே இந்த உலகம் மாறிடுமானா அப்படி மாறாதுங்கிறது நமக்கு தெரியும். இருந்தாலும் இதை பற்றி திருவள்ளுவர் சொல்றாரு. திருக்குறள் ஒண்ணு இருக்கு, அதை பார்த்துட்டு போலாம். திருவள்ளுவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கண்ணுடையர் என்பவர் கற்றோர், முகத்திரண்டு புண்ணுடையவர் கல்லாதவர் அப்படிங்கிறார். அப்போ இவர் சொல்றதை விட வேற யாராவது சொல்ல முடியுமான்னு நீங்க யோசனை பண்ணிக்கணும். அதாவது இப்ப இந்த பாடத்திட்டத்துல வர்றவங்க இப்போ கண்ணுடையவர் அப்படிங்கிற வார்த்தையை திருவள்ளுவர் உபயோகப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன? கண்ணுடையவர் கற்றோர், முகத்திரண்டு புண்ணுடையவர் கல்லாதவர் அப்படின்னு அருமையா சொல்றாங்க இல்லையா? அப்ப அவர் காலத்துல கல்விங்கிறது என்ன? இதுதான் கல்வி. அப்ப இங்க என்ன புரிஞ்சுக்கணும், அந்த கண் அப்படிங்கிறது, ஞானக்கண் அப்படிங்கிறது கல்வியினால் கிடைப்பதே தவிர, நம்ம சும்மா பார்வையில பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த ரெண்டு கண் வந்து உண்மையில கண் இல்லை, இது வரும் புண்ணு. அப்ப அதை அருமையா சொல்றாரு, அந்த கல்வி யார் கற்றிருக்கிறார்களோ அவர்கள் தான் கண்ணுடையவர்கள். அந்த கல்வியை கல்லாதவர்கள் முகத்தில் இரண்டு புண் உடையவர்கள் அப்படின்னு வெளிப்படையாவே திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லிட்டாரு. அப்ப அதைத்தான் நாமளும் இங்க சொல்றோம். ஏன்னா 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி மகான்கள் சொன்னதை இங்க யாரும் கேட்க தயாரா இல்லை. யாரோ ஒருத்தர் நெற்றியில ஒரு கண் இருக்குது, அது இப்படி திறக்கும் அப்படி திறக்கும்னு கதை விட்டா அதை புருடாவை கேட்கறதுக்கு தான் கூட்டம் அளம் மோதுது. அந்த மாதிரிதான் இன்றைக்கு மனித சமுதாயம் வந்து மூட நம்பிக்கைகளிலும் முட்டாள்தனங்களிலும் சிக்கிக்கிட்டு இருக்கு. அப்ப நம்ம இதெல்லாம் மகான்கள் வழியில நம்ம வரணும். அதாவது இங்க வந்து சான்றோர்களை விட சிறந்தவர்கள் யாரும் கிடையாது. நம்முடைய சனாதன தர்மத்தில் இருக்கக்கூடிய மகான்களுடைய வழிதான் சரியான வழி. மற்றபடி இப்ப வர்றவங்க எல்லாம் ஆளாளுக்கு ஒரு கருத்தை சொல்லிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் நம்ம கேட்க ஆரம்பிச்சோம்னா நம்ம வந்த வேலை முடியாது, பாதை மாதிரி போயிடுவோம். அப்ப இங்க வந்து கல்விங்கிறது திருவள்ளுவருடைய காலத்துல, இப்ப நாம படிக்கிற இந்த கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பாட்டனி, ஜுவாலஜி அப்படிங்கிற கல்வியெல்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா இப்பெல்லாம் நாம வந்து நம்ம வருமானத்துக்காக இந்த கல்வியை உண்டாக்கி வச்சிருக்கோம். இப்ப இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டம் எல்லாமே ஒன்லி எக்கனாமிக்கல் மெத்தட்ல தான் உண்டாக்கப்பட்டிருக்கே தவிர, அந்த இறைவனை தெரிந்து கொள்ளணும், தன்னை உணர்ந்து கொள்ளணும், இந்த உலகத்தை எப்படி அணுகணும் அப்படிங்கிற அடிப்படை அறிவு கொடுப்பதற்கான கல்வி இப்போ நம்ம இடத்துல இல்லை. அதுதான் மிகப்பெரிய ஒரு வருந்தத்தக்க நிலை. அதுதான் சமுதாய சீர்கேடு அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்ப இந்த கல்வியை பற்றி திருவள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி பேசினாரா அப்படின்னு நீங்க நினைச்சு கூடாது. இப்ப நிறைய பேர் வந்து இந்த ஸ்கூல்ல கல்வியை பற்றி பெருமையா பேசும் போதும், கற்றவனுக்கு சென்ற மிடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு படிச்ச உடனே, ஆஹா நான் பிஎஸ்சி முடிச்சுட்டேன், நான் எம்எஸ்சி முடிச்சுட்டேன், நான் போற இடத்துல எல்லாம் எனக்கு சிறப்பு அப்படி நினைச்சுக்கிறாங்க. ஏன்னா அவங்க எஜுகேஷன் அப்படின்னா இப்ப நம்ம படிக்கிறது தான் எஜுகேஷன் அப்படிங்கிற மாதிரி மைண்ட்ல தவறான ஒரு புரிதல் இருக்கு இல்லையா. ஆனா இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தை வந்து எந்த ரிஷிகளும் மகான்களும் யோகிகளும் சொல்லவே கிடையாது. இப்ப நாம படிக்கிற கல்வி முறைகள் எல்லாமே வந்து பொருளாதாரத்துக்கான கல்விதான். மற்றபடி எந்த வகையிலும் நமக்கு இந்த கல்வி திட்டம் உதவாது. அது உதவல அப்படிங்கிறதையும் நம்ம அனுபவத்துல பாக்குறோம் இல்ல. இப்ப நம்ம படிக்கிற கல்வி திட்டம் எல்லாம் நமக்கு எந்த வகையில ஆத்ம ஞானத்துக்கு உதவுது, மனித சமுதாயத்தை நெறிப்படுத்துவதற்காகவோ சீர்படுத்துவதற்காகவோ உதவுதுன்னு பாத்தீங்கன்னா, அது உதவல அப்படிங்கறதுனாலதான் இவ்வளவு சமுதாய சீர்கேடுகளை பார்க்க முடியுது. அன்றைக்கு இந்த அளவுக்கு இல்லை இல்லையா. அன்றைக்கு வந்து உண்மையான கல்வியை கற்றுக்கொண்டதுனால மகான்களும் ஞானிகளும் இந்த சமுதாயத்துல நிறைய பேர் இருந்ததுனால அங்க சமுதாய சீர்கேடு இல்லை. எல்லோரும் ஒழுக்கமா இருந்தாங்க, நல்ல சமுதாயம் இருந்தது, ஒருத்தரை ஒருத்தர் சார்ந்து வாழ்ந்தாங்க. அப்பெல்லாம் குடும்பம் கூட கூட்டு குடும்பம் தான், இப்படி எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிஞ்சு போகவும் கிடையாது. தனிமையை கொண்டு வந்து இப்ப எங்க முடிச்சிருக்காங்க நம்முடைய சமுதாயத்துலன்னு பாத்தீங்கன்னா, சுயநலமா ஒரு மனிதனை தனியா வாழ வைக்கிற அளவுக்கு இன்றைய சமுதாயம் வளர்ச்சி அடைஞ்சதனுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா, ஒவ்வொரு குடும்பமும் தன்னுடைய குடும்பம் மட்டும்தான் நல்லா இருக்கணுங்கிற அளவுக்கு ஒரு சுயநல நிலையில வந்து இன்னைக்கு அது இன்னும் அட்வான்ஸ் ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சுன்னா, தான் மட்டும் நல்லா இருந்த போதும் மற்றவனை பத்தி கவலை இல்லைங்கிற அளவுக்கு அவங்க குடும்பத்தாருக்குள்ளேயே உறவுகள் வந்து அவ்வளவு பலவீனப்பட்டு போனதையும் அவங்க பாக்குறோம். இப்ப பெரும்பாலான குடும்பத்துல பாருங்களேன், எப்ப பார்த்தாலும் சண்டை சச்சரவா இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, கணவனை மனைவி புரிஞ்சிக்க மாட்டான், மனைவியை கணவனை புரிஞ்சிக்க மாட்டான், குழந்தைகளை பெற்றோர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள், பெற்றோர்களை குழந்தைகள் புரிந்து கொள்ள மாட்டார். என்ன காரணம்னா, எல்லாமே செல்ஃபிஷ் மென்டாலிட்டி. அப்ப இன்னொருத்தருடைய உணர்வு இவங்களுக்கு தெரிஞ்சா எதுக்கு அந்த புரிதல் இல்லாம தன்மை ஏற்படும்? இப்ப மனைவியினுடைய உணர்வு வந்து கணவனுக்கு புரிஞ்சதுன்னா, அவள் இப்படிப்பட்ட உணர்வுகளை என்ன அணுகிறா, ஆகவே அவளுக்கு அதை நம்ம செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு கணவனுடைய மனசு அதை செஞ்சு கொடுக்க விருப்பப்படும். கணவனுடைய உணர்வை மனைவி புரிஞ்சுக்கிட்டா அப்படின்னா, ஓ கணவன் இந்த ஆங்கிள் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார், சில விஷயங்கள் நம்ம இதை அவருக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு மனைவி அதை செஞ்சு கொடுப்பா. அப்ப இங்க உணர்வு ரீதியா கணவன் மனைவி உறவு இருந்தா அங்க ஒரு சுபிட்சம் இருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்கும், குழந்தைகள் உறவும் அப்படிதான். ஆனா இன்றைக்கு உணர்வு ரீதியா இல்லையே, எல்லாருக்கும் மன ரீதியான உணர்வு வந்து இப்படி போயிடுச்சு இல்ல, அவங்கவுங்க சுயநலமா வாழ்ந்தா போதும் அப்படிங்கும் போது கணவன் என்ன பண்றான், மனைவிக்கு தெரியாத நிறைய தப்பான விஷயங்களை செய்யறான், மனைவி என்ன பண்றா, கணவனுக்கு தெரியாத சில தப்பான விஷயங்களை செய்யறா, குழந்தைங்க என்ன பண்ணுது, அப்பா அம்மாவை பாக்குது, ஓகே இவங்களே இப்படி இருக்காங்க நாமளும் இப்படி இருப்பான், அதுங்களும் அப்பா அம்மாவுக்கு தெரியாம நிறைய தவறான காரியங்களை செய்ய ஆரம்பிச்சிருது. அப்ப இப்படிதான் சமுதாய சீர்கேடு வந்து இன்றைக்கு அதிகமாகி, இன்றைக்கு நம்ம பேப்பர் டிவி அப்படின்னு எதை பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் வில்லங்கமான விஷயங்கள் தான் வருதே தவிர, நல்ல விஷயங்கள் இந்த சமுதாயத்துல நம்ம பார்க்க முடியல. அப்ப அதுக்கு என்ன காரணம்னா, மிகப்பெரிய வீழ்ச்சி வந்து இந்த கல்வி முறைதான், தவறான கல்வி முறை கற்றுக் கொடுக்கப்பட்டதுனால வந்த ஒரு சீர்கேடு நம்ம பாக்குறோம். அவ்வளவு இந்த எஜுகேஷன் சிஸ்டம் வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கு. அந்த ஃபெயிலியருக்கு ரீசன் யார் அப்படின்னா, முழுக்க முழுக்க அரசியல்வாதிகளும் பெற்றோர்களும் தான். ஏன்னா பெற்றோர்களுக்கும் அது புரியல, அரசியல்வாதிகளுக்கும் அது தெரியல. அப்ப இதை எடுத்து சொல்றதுக்கு யாராவது ஒரு பெரியவங்க வரணும் இல்லையா, மகான்கள் வரணும் இல்லையா, ஆனா மகான்கள் கருத்தை கேட்கிற மனநிலையிலேயே மக்கள் இல்லை, அதுதான் இங்க பிரச்சனை. இன்றைக்கு மக்களுடைய மனோபாவம் என்னன்னா, மகான்களுடைய கருத்து கேட்கிற நிலையில அவங்க இல்லை. அப்ப இப்படிதான் இன்றைக்கு எல்லாம் போயிட்டு இருக்கு. இங்க வந்து திருவள்ளுவர் போன்ற மிக உயரிய மகான்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கண்ணுடையவர் என்போர் கற்றோர், முகத்திரண்டு புண்ணுடையவர் கல்லாதவர் அப்படின்ட்டு நம்முடைய பழைய காலத்து அத்தியாத்ம யோக கல்வியை பற்றி திருவள்ளுவர் பேசுகிறார். இன்றைய கல்வியை பற்றி அவர் பேசவே இல்லை, அதனால நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா கல்வியை பற்றி சொல்லிட்டாரு, அப்ப நான் எம்எஸ்சி படிச்சுட்டேன், நான் பிஇ படிச்சுட்டேன், நான் பிகாம் படிச்சுட்டேன், அப்ப என்ன கல்வியில நான் வந்து கண்ணுடையவன், இவங்க எல்லாம் கண் இல்லாதவங்க அப்படி நினைச்சு கூடாது. இங்க கல்விங்கிறது வந்து அத்தியாத்ம கல்வி, ஆத்ம ஞான கல்வி. அப்ப அதைதான் இங்க மகான்கள் சொல்லி புரிய வைக்கிறாங்க. அப்ப கல்வியை கற்பதின் வாயிலாக மட்டும்தான் நமக்கு அந்த மூன்றாவது கண் திறக்கும். மூன்றாவது கண்ணுங்கிறது என்ன, ஞானக்கண். அந்த ஞானக்கண் தான் இங்க உண்மையிலே கண். அதை பற்றி திருவள்ளுவரும் சொல்றாரு, கண்ணுடையவர் என்போர் கற்றோர் அப்படின்ட்டார். அப்ப நம்ம கல்வி கற்க வேண்டும், இந்த வேதாந்த பாடங்களை வேத சாஸ்திரங்களை முறையா படிக்கணும், அதற்கான வழிமுறைகளை தெரிஞ்சுக்கிட்டு படிக்கணும், அதுல கூறப்பட்ட கருத்துக்களை பல முறை உள்வாங்கும் போது நம்முடைய அறிவு வந்து மேம்படும், நம்முடைய மனசு வந்து கீழ்நிலையில் இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா லிஃப்ட் ஆகி மேல வரும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு புரிய வர புரிய வர புரிய வர நம்முடைய மெச்சூரிட்டி வந்து அதிகமாகும். அப்ப நாம யாரு, இந்த உலகம் எப்படிப்பட்டது, இறைவன் யார் அப்படிங்கிற அந்த புரிதல் மேலோங்கும் போது நம்ம வந்த வேலையை நம்ம முடிக்கிறது லகுவா இருக்கும். அப்ப இதை தவிர வேற எதை செஞ்சாலும் நம்முடைய மூன்றாவது கண் திறக்கவே திறக்காது. அப்ப இந்த நிலை தான் நமக்கு உண்மையாகவே அத்தியாத்ம ஞான கல்வி மட்டும்தான் மனிதனுக்கு அந்த உயர்பரிமான அறிவு நிலையில அனைத்தையும் அறியும் அறிவாகவே அது வெளிப்படும் என்று இங்க சாஸ்திரம் சுட்டிக்காட்டு. அதுதான், எதை அறிந்து கொண்டால் வேறு எதையும் அறிய தேவையில்லையோ அதை அறிவதே அறிவு அப்படின்னு உபநிஷதம் நமக்கு உபதேசிக்குது. இப்ப இந்த உபநிஷதங்கள் உபதேசிக்கிற மாதிரிதான் பகவத்கீதையில பகவான் ஸ்ரீகிருஷ்ணரும் இந்த உபதேசங்களை நமக்கு கொடுக்கிறாரு. அந்த அடிப்படையில பகவான் ஆதிசங்கரர் என்ன பண்றாரு, அதே இவருடைய கருத்தை பகவத்கீதையினுடைய ஸ்ரீகிருஷ்ணனுடைய கருத்தை எடுத்து ஆதிசங்கரர் ஒரு நூல் எழுதுறாரு. அதுக்கு வந்து திருக் திருஷ்ய விவேகம் அப்படின்னு பேரு. சான்ஸ்கிரிட்ல திருக் என்றால் பார்ப்பான் என்று அர்த்தம், திருஷ்யம் என்றால் பார்க்கப்படும் பொருள் என்று அர்த்தம். திருக் திருஷ்ய விவேகம் அப்படின்னு ஒரு நூல் வந்து பகவான் ஆதிசங்கரனால அருளப்பட்டது. அந்த ஆதிசங்கரன் அந்த நூலை எப்படி அருளினார், அவர் எங்கிருந்து எடுத்தார் கருத்துக்களை அப்படின்னு பார்த்தா, அவரு பகவத்கீதையிலிருந்து எடுத்துதான் அதை சொல்றார். அதாவது இங்க என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த திக் திருஷ்ய விவேகம் அப்படிங்கிற விஷயம் வந்து, பார்ப்பான் ஒருத்தர் இருக்கிறான், பார்க்கப்படும் பொருள் ஒண்ணு இருக்கு. இப்ப இங்க பார்ப்பான் யாரு, பார்க்கப்படும் பொருள் எது அப்படிங்கிறது தான் நிறைய பேருக்கு குழப்பம். அந்த குழப்பத்தை நாம இங்க தெளிவுபடுத்திக்கணும். ஏன்னா இங்க அது முக்கியமான விஷயமா இருக்கிறதுனால பகவத்கீதையும் அது அழகா பேசும். சேத்திரன் சேத்ரக்னன் அப்படின்னு ரெண்டு வார்த்தையில பேசும். ஆதிசங்கர் வந்து திருக் திருஷ்யம் அப்படின்னு ரெண்டு வார்த்தையில பேசுறாரு. இப்போ நம்ம வந்து இந்த ரெண்டு வார்த்தையில அவங்க பேசுற கருத்துக்களை நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா, இங்க பார்ப்பான் அப்படிங்கிறவங்க ஒருத்தர் இருக்கான் இல்லையா, அவன் யாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அது ஆன்மா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நூல்கள்ல வந்து, ஆன்மான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பார்க்கப்படுவது என்ன, பார்க்கப்படுவது இந்த உலகம், இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது பார்க்கப்படும் விஷயமாக இருக்கு. அப்ப இங்க ஆன்மா வந்து இந்த உலகத்தை பார்க்குதா, அப்ப பார்க்கும்போது இந்த உலகம் அந்த பார்ப்பவனால் பார்க்கப்படுகின்ற பொருளில் அறியப்படுகிறதா அப்படின்னு பார்த்தா, இங்க மகான்கள் சொல்ல வர்ற சூட்சமான விஷயத்துல ஒளிஞ்சிட்டு இருக்கு. பார்ப்பான் அப்படின்னா, நீங்க உண்மையிலேயே ஆத்மானா நீங்க வந்து பரமாத்மா இதை பாக்குறாரு அப்படின்னு நினைச்சுட்டாரு. பரமாத்மா இதுக்கு பின்னாடி ஒழிஞ்சுகிட்டு இருக்காரு. இங்க நாம ஜீவாத்மான்னு சொல்ற ஆத்மா தான் இங்க பார்க்குதுங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். ரெண்டையும் போட்டு குழப்பிக்க கூடாது. நிறைய பேர் அந்த குழப்பத்துக்கு வந்துடுறாங்க. பார்ப்பான்னா அந்த ஆத்மா அப்படின்ன உடனே அது இறைவன் அப்படின்னு முடிவுக்கு வந்துடுறாங்க. அந்த இறைவன் நீங்க பாக்குறது இல்லை. அதுக்குதான் நம்ம பாடத்திட்டங்களை நம்ம என்ன தெளிவுபடுத்தணும் அப்படின்னா, நீங்க ஏன் போய் அந்த ஆன்மா இந்த ஆன்மான்னு போட்டு கன்ஃபியூஸ் ஆயிக்கிறீங்க. ரொம்ப லகுவா மைண்ட் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அந்த ஆத்மாவை அறிவுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு இது அண்டர்ஸ்டாண்டிங் பண்றது ரொம்ப லகுவா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அந்த விஷயங்களை கொஞ்சம் திருத்தி கொடுக்குறோம். எப்படி திருத்தி கொடுக்குறோம் அப்படின்னா, இப்ப கீதை பேசுற ஆன்மாவும் சாஸ்திரம் வேதாந்த சாஸ்திரம் பேசுற ஆன்மாவும் பார்ப்பதற்கெல்லாம் ஒரே மாதிரி தெரிஞ்சாலும், இங்க ஆத்மாங்கிறதுல ஜீவாத்மாவும் அடங்குது, ஆத்மாங்கிறதுல பரமாத்மாவும் அடங்குது. ஆனா இதுல பரமாத்மா யாரு ஜீவாத்மா யாருங்கிறது விளங்காத நேரத்துல நீங்க குழப்பம் வந்துடும். அந்த குழப்பத்துல தான் இங்க நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, பார்ப்பான் அப்படிங்கறத ஆத்மான்னு முடிவு பண்ணிட்டு, பார்க்கப்படும் பொருள் இந்த பிரபஞ்சம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு, இறைவன் இந்த பிரபஞ்சத்தை பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இறைவன் நேரடியா பாக்குறது இல்லை, அவன் ஒரு ஊடகத்தின் வழியா தான் பாக்குறான். டைரக்டா இறைவனுக்கு வந்து காண வேண்டியது ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா அவனை காண்பதற்காக இன்னொன்னுக்கு அவன்கிட்ட கிடையாது. அதுதான் இங்க பாயிண்ட். இங்க நீங்க முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, காண்பான் ஒருத்தர் இருக்கிறான், பார்ப்பான் ஒருத்தர் இருக்கிறான், பார்க்கப்படும் பொருள் இன்னொன்று இருக்கு அப்படின்னா அங்க டுவாலிட்டி வந்துடும். இதை நீங்க மிஸ் பண்ணக்கூடாது. இது பாயிண்ட், ரொம்ப முக்கியமான பாயிண்ட். பார்ப்பான் ஒருத்தர் இருக்கிறான், பார்க்கப்படும் பொருள் ஒன்று இருக்குன்னா அங்க டுவாலிட்டி வந்துடும். அப்ப இருமைகள் இருக்கும்போது இறைவனுக்கு வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்குது இல்ல, அப்ப அதை தானே இறைவன் பார்க்க விரும்புகிறான்னு ஆயிடும். அப்படி ஆயிட்டா என்ன ஆகும், டோட்டலா நம்முடைய வேதாந்த சப்ஜெக்ட் வந்து ஃபால்ஸ் ஆயிடும். நாட் ஓன்லி வேதாந்தா, நம்முடைய வேதமே ஃபால்ட் ஆயிடும். வேதமே வந்து தப்பா போயிடும். ஏன்னா வேதம் வந்து ஒன்னஸை பத்தி தான் பேசும். இறைவன் மட்டும்தான் இருக்கிறான்ட்டு வேதம் பேசுது. அப்ப வேதமே தப்பா போயிடும். அப்ப அதனால இங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், பார்ப்பான் பார்க்கப்படும் பொருள் அப்படிங்கிற இருமைகள் எப்படி உண்டாகுதுன்னா, இங்க எதையில ஒண்ணு ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கு, அதை நான் விளக்கம் கொடுக்குறேன் பாருங்க. இப்ப பார்ப்பான் மைண்டு, அந்த மைண்ட் என்ன பண்ணுது, எதிரில் இருக்கிற ஒரு பொருளை அப்சர்வ் பண்ணுது. நீங்க எதிரில் ஒரு சேரை பாக்குறீங்க, ஒரு டேபிள் பாக்குறீங்க, ஒரு பேனா பார்க்கலாம், ஒரு பென்சில் பார்க்கலாம். உங்களுடைய ஸ்டடி டேபிள் மேல நீங்க ஒரு பேனா பார்க்கலாம், பென்சில் பார்க்கலாம். அப்ப பார்க்கப்படும் பொருளை பார்ப்பவன் ஒருத்தர் இருக்கிறான்ல, அந்த பார்ப்பவன் தான் இதை ஐடென்டிஃபை பண்றான். இது பேனா, இது பென்சில், இது மேசை, இது சேர் அப்படிங்கறதெல்லாம் அவனுக்கு எப்படி தெரிஞ்சது, ஆல்ரெடி மைண்ட்ல அது ஸ்டோர் பண்ணதால தெரிஞ்சது. இல்லைன்னா அது வெற்று பார்வையாதான் பார்க்க முடியும். இப்ப குழந்தைங்க கிட்ட வந்து நீங்க பேனாவையும் பென்சிலையும் முன்னாடி வச்சீங்கன்னா, அதுக்கு அது என்னன்னு தெரியாது, அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கோம் அவ்வளவுதான். ஆனா அந்த குழந்தை வளர வளரத்தான் நம்ம என்ன பண்றோம், சொல்லி கொடுக்குறோம், இது பேனா இது பென்சில் அப்படின்ட்டு. அப்ப நம்ம அதுக்கு வந்து மைண்ட்ல என்ன பண்றோம், ஏத்துறோம். அதாவது ஒரு சப்ஜெக்ட உள்ள ஏத்தி கொடுக்குறோம். அப்ப ஏத்தி கொடுக்கும்போது அது என்ன பண்ணுது, ஓ இப்படி இருந்தா இது பேனா, இப்படி இருந்தா பென்சில், இப்படி இருந்தா டேபிள் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதை உள்ள ஸ்டோர் பண்ணுது, சித்தத்துல பதிவு பண்ணுது அந்த குழந்தை. அதுக்கப்புறம் அது எப்ப கேட்டாலும் இதுதான் பேனான்னா, ஆமா இது பேனாங்கிறது கரெக்டா காட்டும், இது பென்சில்னா இது பென்சில்ல கரெக்டா காட்டும். ஆனா அதுக்கு முன்னாடி அந்த குழந்தைக்கு இதுதான் பேனா இதுதான் பென்சில் அப்படிங்கிறது தெரியவே தெரியாது. ஏன்னா அதுக்கு நாமமும் ரூபமும் வெறுமையா தான் இருக்கும். வெறுமைன்னா அங்க அதை பொறுத்த வரைக்கும் ஏதோ இருக்கு முன்னாடி, ஆனா அதனுடைய ஐடென்டிபிகேஷனை கரெக்டா இதுதான் தீர்மானிக்க முடியாத நிலையில அந்த குழந்தை இருக்கு. அப்ப இங்க வந்து சாஸ்திரம் என்ன சொல்லி கொடுக்குது, பார்ப்பான் ஒருத்தர் இருக்கிறான், பார்க்கப்படும் பொருள் ஒன்று இருக்குது அப்படின்னா இந்த ரெண்டுமே பார்ப்பான் இருக்கிறதுனால பார்க்கப்படும் பொருள் உண்டாகி இருக்கு. ஏன்னா மைண்டில் அதை ஏத்தம் கட்டுதான் அந்த பொருள் உண்டாக முடியும். இப்போ உங்க முன்னாடி டேபிள் ஒன்று இருக்குன்னா அந்த டேபிள் எப்படி உங்களுக்கு தெரிஞ்சுது? ஏற்கனவே மைண்டில் ஸ்டோர் பண்ணதுனால அது டேபிள்னு சொல்ல முடியுது. உங்க முன்னாடி ஒரு பேனா இருக்குன்னா ஏற்கனவே நீங்க மைண்ட்ல ஸ்டோர் பண்ணதுனால அது பேனான்னு சொல்ல முடியுது. அப்ப மைண்ட் இருக்கிறதுனால அந்த மைண்டுக்கு எதிரில் இருக்கிற ஆப்ஜெக்ட் என்ன பண்ணுது, இது இது இன்னது அப்படின்னு பகுத்தறியுது இல்லையா மைண்ட. அந்த பகுத்த அறிந்து அது என்ன பண்ணுது, புத்தி சக்தியில முடிவு செய்யுது, இது பேனா, இது பென்சில், இது டேபிள் அப்படிங்கறத முடிவு செய்யுது. அப்ப இந்த மைண்டு இந்த மாதிரி அப்சர்வ் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணி அதை முடிவு பண்றதுக்கு பின்னாடி ஒருத்தன் ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கான் பாருங்க, அவன் தான் இறைவன். அவனை நம்ம விட்டுடுறோம், அவனை விட்டுட்டு பார்ப்பானையும் பார்க்கப்படும் பொருளையும் வச்சுக்கிட்டு இந்த உலகத்தை நம்ம டீல் பண்ணிட்டு இருக்கோம். அதனால நம்ம இறைவனை மறந்துட்டோம். அதுக்காக இந்த திரிபுட்டி எப்படி சொல்லி கொடுக்கும்னா, அறிபவன் அறிவு அறியப்படும் பொருள் அப்படின்னு மூணு விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அறிபவன் மைண்டு, அறிவு கான்சியஸ்னஸ், அறியப்படும் பொருள்கள் தான் திங்ஸ். நம்ம இந்த உலகமா இருக்கு, உலகத்துல எல்லாமா இருக்கு, அது என்ன வேணா இருக்கலாம், சூரியனா இருக்கலாம், சாதாரண எறும்பா இருக்கலாம். ஆனா அந்த எறும்புக்கு ஒரு நாமத்தையும் ஒரு ரூபத்தையும் கொடுக்கறது இதே மைண்டு, சூரியனுக்கு ஒரு நாமத்தையும் ரூபத்தையும் கொடுக்கறது இதே மைண்டு. பட் இந்த மைண்டு வந்து சூரியனை பார்த்து சூரியனை ஐடென்டிஃபை பண்ணுது, ஒரு எறும்பு கண்ணுக்கு தெரியாத ஒரு சின்ன எறும்பை பார்த்து இது எறும்புன்னு ஐடென்டிஃபை பண்ணதுனாலும் இதுக்கு பின்னாடி ஒரு அறிவு இருந்தால்தான் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதுதான் சப்ஜெக்ட். அப்ப அந்த சப்ஜெக்ட் அந்த அறிவு தான் இங்க இறைவன், அதுதான் மூன்றாவது கண். இப்ப புரியும் நினைக்கிறேன். அப்ப மூன்றாவது கண் இப்படித்தான் புரிஞ்சுக்கணுமே தவிர, நீங்களா முடிவெடுத்து ஏதோ உள்ள இருந்து வெளிப்படும் அப்படியே தரக்கும், ஈஸ்வரனுக்கு வர்ற மாதிரி நெருப்பு பொறி பறக்கும் அப்படி இப்படின்னு கற்பனை பண்ணிட்டு வாழக்கூடாது. அதுக்குண்டான திரிபுட்டி வேர்ட்ஸ் அனுப்புறேன், அதையும் பார்த்துக்குங்க. இப்ப அந்த திரிபுட்டி வார்த்தைகளை கவனிக்கும் போது மூன்று மூன்றா வரும். அதுல நீங்க கவனிச்சு பாருங்களேன், கவனிப்பவன் ஒருத்தர் இருக்கிறான், கவனிக்கப்படுபவைகள் ஒண்ணு இருக்கு. இந்த கவனிப்பவனுக்கும் கவனிக்கப்படுபவைகளுக்கும் இடையில் கவனம் இருக்க வேண்டாம். கவனம் இல்லாம கவனிப்பவன் மட்டும் இருந்தாலோ அல்லது கவனிக்கப்படும் பொருள் இருந்தாலோ அங்கு அது புலனாகாது, அது புரிதலுக்கு வராது அப்படிங்கிறது அனுபவ உண்மை. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்க டீ சாப்பிட்றீங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா டீயில் அப்படியே மூழ்கிறீங்க, அதை சுவை அப்படியே பிடிச்சிருக்கு, அப்படியே நாக்கில் வச்சு ருசிச்சுக்கிட்டு அந்த டீயை குடிச்சுக்கிட்டு எதிரில் இருக்கிற ஒரு பொருளை ஒரு ஆப்ஜெக்டை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனா உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியாது. காரணம் என்ன, மைண்டு வந்து டீல இருக்கு, ஆனா கண்ணு வந்து எதிரில் இருக்கிற பொருளை பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்த எதிரில் இருக்கிற பேனாவையும் பார்க்கும், பென்சிலையும் பார்க்கும், மேசையும் பார்க்கும், ஆனா மைண்டு வந்து டீல இருக்கு, சுவாரஸ்யமா டீயை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கு. அப்ப நிறைய பேருடைய அனுபவங்கள்ல பாருங்களேன், டீ குடிக்கும்போது டீயை ரசிச்சு ரசிச்சு அப்படியே குடிச்சுக்கிட்டு ஏதோ சிந்தனையில அப்படியே அந்த மைண்ட்ல உட்காந்துருப்பாங்களே தவிர, அவங்க முன்னாடி என்ன போகுது வருது, அவங்க முன்னாடி என்ன பொருள் வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது எதுவுமே அவங்களுடைய அனுபவத்துக்கு வரவே வராது. அப்ப ஏன் வரல? அப்ப இங்க என்ன புரிஞ்சுக்கணும், அந்த மனமானது காண்பவனானது அல்லது கவனிப்பவனானது கவனிக்கப்படுகின்ற பொருள்களை பார்த்தா அதுக்கு பின்னாடி கவனம் இல்லாவிட்டால் அது செயல்படாது, வேலைக்கு ஆகாது அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கங்க. அப்ப நம்ம இங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, உண்மையிலேயே இறைத்தன்மை என்பது இந்த இரண்டுக்கும் இடையில நடுநாயகமா இருக்கு. கவனிப்பவனுக்கும் கவனிக்கப்படுபவைகளுக்கும் இடையில நடுநாயகமா கவனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலதான் இறைத்தன்மை ஒளிந்து கொண்டிருக்கு. அறிபவனுக்கும் அறியப்படும் பொருளுக்கும் இடையில அறிவு என்ற ஒரு விஷயமாகத்தான் அந்த இறைத்தன்மை ஒளிந்து கொண்டிருக்கு. ஆனா நாம என்ன பண்றோம்னா, அந்த இறைத்தன்மையை விட்டுடுவோம், அந்த அறிவை விட்டுடுவோம், கவனத்தை விட்டுடுவோம். கவனிப்பவனாக நான் இருக்கிறேன்னு நம்மளை நாம அபிமானிப்போம், கவனிக்கப்படும் பொருளாக எதிரில் இருக்கிற ஆப்ஜெக்ட பார்த்துட்டு இது பேனா, இது பென்சில், இது டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். ஆனா இதுக்கு காரணமான சப்ஜெக்ட விட்டுறோம் இல்லையா, அதுதான் நம்ம பண்ற மிகப்பெரிய தவறு. அப்ப இதுக்கு காரணமான அறிவு, இதற்கு காரணமான கவனம், இதற்கு காரணமான காட்சி, இதற்கு காரணமான பார்வை, நான் எல்லாமே அந்த நடுநாயகத்தை மட்டும் எடுத்துக்கிட்டேன், எல்லாமே நடுநாயகத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த அறிவு காட்சி பார்வை கவனம் அப்படிங்கிற இந்த நடுநாயகம் தான் இங்க இறைவன். அவன்கிட்ட மட்டும்தான் இருமைகள் கிடையாது, அதனாலதான் அவன் நடுநிலையாளன் பேரு. அவன் ஒன்னு உயர்ந்தது ஒன்னு தாழ்ந்தது, இது சரி இது தவறு அப்படிங்கிற விஷயம் அவன்கிட்ட என்றைக்கும் கிடையாது, அவன் மட்டுமே இருக்கிறான். ஆகவே இங்க திருக் திருஷ்ய விவேகம் அப்படின்னு பகவான் ஆதிசங்கரன் சொல்ல வர சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா, இப்ப திருக்குங்கிறது ஆன்மா, திருஷ்யம் என்பது இந்த உலகம் பார்க்கப்படும் பொருள் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டாலும், அந்த திருக்குங்கிற ஆன்மாவை நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னா பரமாத்மாவா புரிஞ்சுக்க கூடாது, அது ஜீவாத்மாவினுடைய அடிப்படையில உங்களுடைய மைண்ட்ல புரிஞ்சுக்கணும். அப்போ உங்களுக்கு கன்ஃபியூஷன் வராது, திருப்பிடி கிளியரா புரியும், முப்படி கிளியரா புரியும். அப்போ உண்மையில இங்க அந்த ஜீவாத்மா பரமாத்மாங்கிற அந்த இருமைகளுக்கும் போகாம என்னுடைய பாடத்திட்டங்களை நான் எளிமையா புரிய வைக்கிறது என்ன அப்படின்னா, இங்க வந்து பரமாத்மா அப்படிங்கிறத நீங்க ஆங்கில வார்த்தையில சொல்றதா இருந்தா கான்சியஸ்னஸ்ன்னு வச்சுக்கோங்க, இல்ல நீங்க தமிழ்ல நான் சொல்ல போய் ஈஸியா இருக்குன்னு சொன்னா அறிவுன்னு வச்சுக்கோங்க. பரமாத்மா என்பவர் அறிவு, அந்த பரமாத்மாவிடமிருந்து வெளிப்பட்ட ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதுக்கு பேரு மைண்டுன்னு புரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான் விஷயம், மனசு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா. அப்ப இங்க அறிபவன் மனசு, அறியப்படும் பொருள்கள் எல்லாம் யாரு, அந்த மனசுக்கு வேற இல்லை இல்லையா, மனசு இருக்கிறதுல தானே அறியப்படும் பொருள் தெரியுது. நான் இருக்கிறதுனால எனக்கு இது பேனா இது பென்சில் தெரியுது, நான் இல்லைன்னா அது எப்படி பேனா பென்சில் தெரியும், நான் தூங்கும் போது இதே பேனா பென்சில் காணாம போயிடுதுல்ல, அப்ப நான் தூங்கும் போது உண்மையிலேயே எது இல்லாம போகுது, இந்த மனசு தான் இல்லாம போகுது. நான் தூங்கும் போது இந்த மனம் என்னை விட்டு போயிடுது, அப்ப மனமிட்ட நிலையில எனக்கு இந்த உலகம் தெரியல, அப்ப இந்த உலகத்துல உறவுகள் தெரியல. அப்ப இதுக்கு காரணம் இந்த உலகம்ங்கிற ஒரு விஷயம் எனக்குள்ள விரியணும் அப்படின்னா அங்க மைண்ட் இருந்தா தான் இந்த உலகம்ங்கிற ஒரு விஷயம் விரியும். மைண்ட் இல்லைன்னா அந்த உலகம்ங்கிற ஒரு விஷயம் விரியவே விரியாது. அதனாலதான் பாத்தீங்கன்னா கோமா ஸ்டேஜ்ல போறவங்களுக்கு உலகம் இல்லை இல்லையா, கோமா ஸ்டேஜ்ல போயிட்டு அவங்க அடிபட்டு மண்டையில அடிபட்டு கோமாவுக்கு போயிட்டாங்க அப்படின்னா அவங்க இருப்பாங்க உயிரோடு தான், ஆனா அவங்களுக்கு உலகம் இருக்காது. நமக்கு வேணா தெரியும் அவர் இப்படி படுத்திட்டு இருக்காருங்க, அப்படியே படுத்த படிக்கையா இருக்காரு, வாய் பேச முடியல, நான் யாருன்னு அவரால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு நாம வேணா அழுதுகிட்டு அவர் பக்கத்துல வேடிக்கை பார்த்துட்டு இருக்கலாமே தவிர, அவருக்கு எனக்கு முன்னாடி உட்காந்து மனைவி அழுகுறான், என்னுடைய பசங்க அழுகுறாங்க, எனக்கு இந்த மாதிரி உலகம் என்னை விட்டு போயிடுச்சு அப்படிங்கிற எதுவுமே அவருக்கு தெரியாத ஒரு நிலையில ஒரு ஜடம் மாதிரி அவர் கிடப்பாரு. அந்த ஜடம் மாதிரி அவர் கிடக்கிறதுக்கு காரணம் என்ன, அங்க மைண்ட் இல்லை. அப்ப நீங்க இந்த விஷயத்த நல்லா ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா நீங்க மைண்டுங்கிறது அந்த கான்சியஸ்னஸ் உடைய ரெஃப்ளெக்ஷன் தான், அதாவது அந்த அறிவு பிரகாசிக்கிறதுக்கான ஒரு ஊடகமாக இந்த மனதை கையாளுது. அப்ப இந்த ஊடகமாக கையாளுகின்ற இந்த மனமானது அந்த அறிவானது ஊடுருவதற்கு ஒத்ததாக இருக்க வேண்டும். அதுக்குதான் ஓமானம் நான் கண்ணாடி சொல்லிட்டே இருப்பேன். ஏன்னா ஒரு பிரகாசம் வந்து வெளிப்படணும்னா அது பளிங்கு போல இருந்தா அந்த பிரகாசம் அந்த கண்ணாடியில பட்டு பிரதிபிம்பிக்கும் போது அதே குவாலிட்டி பிரதிபிம்பிக்கின்ற இது எவ்வளவு குவாலிட்டியா இருக்கோ அந்த பிரகாசம் அதே அளவுக்கு வெளிப்படும். ஆனா அதுல அழுக்கு பிடிஞ்சோ கரை பிடிஞ்சோ புகை பிடிஞ்சோ இருந்தா அந்த பிரகாசம் அந்த முழுமையாக வெளிப்படாது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வந்துட்டா, இங்க நம்ம செய்ய வேண்டியது என்ன, நம்முடைய மனதை தானே தூய்மைப்படுத்தணும். அப்ப மனதை தூய்மைப்படுத்துவதற்கான வழி என்ன, மனதை தூய்மை ஆக்கணும் அப்படின்னா அந்த மனதனுடைய அஜ்ஞானங்களை நீக்கிறது தான் இங்க தூய்மைங்கிறத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். மனதை தூய்மை ஆக்குறது அப்படிங்கிறதுக்காக ஏதாவது சோப்பு போட்டு கழுவ முடியுமா, திருவள்ளுவர் அழகா சொல்றாரு, புறத்தூய்மை நீரால் அமையும், அகத்தூய்மை வாய்மையால் காணப்படும் அப்படின்னு ஒரு குறள் இருக்கு. அப்ப புறந்தூய்மை நீரால் அமையும், அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும்னா என்ன அர்த்தம், இப்ப நம்ம இந்த பாடி வேணா வெளியே சோப்பு கீப்பு போட்டு சுத்தப்படுத்திக்கிட்டு நான் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கேன்னு சொல்லிக்கலாம், ஆனா மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்கணும்னா அங்க உண்மை இருந்தா மட்டும்தானே மைண்ட் பிரகாசிக்கும். அப்போ இங்க வாய்மையால் காணப்படும் அப்படிங்கிற வார்த்தை என்ன சொல்ல வருதுன்னா அந்த அகத்தினுடைய தூய்மை வந்து அந்த உண்மையில தான் இருக்கு. நாம எந்த அளவுக்கு உண்மையா இருக்கிறோம், நம்ம எந்த அளவுக்கு அழுக்கு இல்லாம இருக்கிறோம், அந்த நிலையில தான் நம்ம இறைத்தன்மையை வெளிப்படுத்த முடியும். அப்பதான் நமக்கு மூன்றாவது கண்ணும் வேலை செய்ய ஆரம்பிக்கும். மூன்றாவது கண்ணுங்கிறது இந்த ஞானம், நம்ம இந்த மாதிரி அத்தியாத்ம யோக கல்வியை பெற்றுக்கொள்கின்ற ஞானம். அப்ப இந்த ஞானம் வந்து ஏன் நிறைய பேருக்கு உள்ள போக மாட்டேங்குதுன்னா அவங்களுக்கு உள்ள தூய்மை இல்லை, இதை கேட்கறதுக்கும் பொறுமை இல்லை, இந்த மாதிரி பாடத்திட்டங்களுக்குள்ள வருவதற்கும் விருப்பம் இல்லை. காரணம் என்ன, அவங்களுடைய மனசு வந்து வேற விசேஷ சுரங்கள்ல சிக்கிக்கிட்டு இருக்கு. அவங்க எப்படி இதுக்கு வருவாங்க, வரமாட்டாங்கல்ல. இப்ப நம்ம நடைமுறை வாழ்க்கையில ஒவ்வொருத்தருடைய கேரக்டர் பாருங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயம் பிடிச்சிருப்பாங்க, அவங்க அதுலதான் ரொம்ப இன்வால்மெண்டோட இருப்பாங்க, டெடிக்கேஷனா இருப்பாங்க, அவங்கள போய் நீங்க வேற டாபிக் இழுத்தீங்கன்னா வரமாட்டாங்க. அப்ப அது மாதிரி இப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் நாம என்ன பண்றோம், ஸ்பிரிச்சுவல் லைஃப்குள்ள வந்திருக்குமா, இப்ப ஸ்பிரிச்சுவல் லைஃப்குள்ள வந்துட்டு நம்ம இறைவனை தேடுறோம், இறைவனை பாக்குறோம் அப்படிங்கும் போது இதுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ஒரு அப்டேஷன் நடக்கும் நமக்குள்ள, அதாவது நமக்கு ஒரு தெளிவு வந்து வந்து மனசு வந்து லிஃப்ட் ஆகிக்கிட்டே மேல வர வரவே நம்முடைய ஃப்ரீக்குவன்சி மாறி போயிடும். அவங்களுடைய ஃப்ரீக்குவன்சி, நம்ம சார்ந்த உறவுகள் இருக்கு பாருங்க, மனைவி குழந்தைகள் அல்லது கணவன் இப்படி நம்ம குடும்பத்துல என்னென்ன இருக்கோ அந்த உறவுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரீக்குவன்சில இருந்து ரொம்ப டிஸ்டன்ஸ்ல போயிடுவாங்க. அப்ப என்ன நடக்கும் தெரியுமா, இந்த ஆன்மீகவாதிகளை பெரும்பாலான குடும்பத்தார் வந்து தனிமைப்படுத்துவாங்க. ஏன் தனிமைப்படுத்துவாங்கன்னா அவங்களுக்கும் இவங்களுக்கும் மேட்ச் ஆகாது. எப்பயுமே நீங்க இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் லைன்ல வர்றவங்க பாத்தீங்கன்னா ஃபேமிலியோட ரொம்ப அட்டாச்மெண்ட் வைக்கிறது கஷ்டமா இருக்கும். அதுக்கு பயந்துகிட்டே நிறைய பேர் ஆன்மீகத்துக்கு வரமாட்டாங்க. ஏன் ஆன்மீகத்துக்கு வரமாட்டாங்க அப்படின்னா, எப்படி நான் என் கணவனை விட்டுட்டு இந்த மாதிரி ஆன்மீக வழியில போறது, அவரு நான் இந்த மாதிரி போறதுனால என்னட்டு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றாரு, அவருடைய கேரக்டர் என்னுடைய கேரக்டர் ஒத்து வர மாட்டேங்குது அப்படி நிறைய விஷயங்களை அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பயந்துகிட்டு ஆன்மீகத்துக்குள்ள வரதையே நிறுத்திக்குவாங்க. ஆனா இங்க உண்மை என்னன்னா, நீங்க ஆன்மீகத்துல உயர 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 இந்த உலகத்துல இருக்கிற பெரும்பாலான விஷயங்கள் உங்களை விட்டு விலகி 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 போகும். ஏன்னா ஃப்ரீக்வன்சி மாறிக்கிட்டே இருக்கு, நீங்க ரொம்ப ஹையர் பிளாட்ஃபார்ம்குள்ள போயிட்டே இருப்பீங்க. அப்படி ஹையர் பிளாட்ஃபார்ம்குள்ள போக 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 இந்த புற உலகம் உங்களை விட்டு விலகி போறத நீங்க கண்கூட பார்க்கலாம். ஆனா அதை தடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா நம்முடைய ஃப்ரீக்வன்சி வேற, அவங்களுடைய ஃப்ரீக்வன்சி வேற. அவங்க நம்மளை என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம மனநிலையோட ஒத்து வர மாட்டாங்க. நம்ம மனநிலை வந்து எல்லாத்தையும் ஒரு ஒருமித்த தன்மையில பார்க்க ஆசைப்படும், அப்புறம் எல்லா உயிர்களையும் நம்ம நேசிக்க விரும்புவோம், அப்புறம் அன்பே சிவம் அப்படின்னு நம்ம பேசுவோம். அவங்களுக்கு அப்படி இருக்க முடியாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இல்ல இல்ல நான் இப்படி இருக்கதான் விரும்புறேன், நான் ஆடம்பரமா வாழணும், ஜாலியா இருக்கணும், நமக்கு வந்து இந்த கறி சாப்பிடாம இருக்க முடியாது, நான்வெஜ் தான் எனக்கு ரெகுலரா தேவைப்படுது அப்படி இப்படின்னு அவங்க ஒரு கேரக்டர்ல அவங்க இருந்துட்டு இருப்பாங்க. நாம வந்து இந்த ஆன்மீக பாதையில வந்த உடனே நான்வெஜ் எல்லாம் விட்டுடணும், ஏன்னா எல்லா உயிர்களுக்குள்ள இறைவன் இருக்கிறான், ஆகவே நான் அந்த உயிரை வதப்படுத்தி சாப்பிடக்கூடாது அப்படி இப்படி நம்ம எல்லாம் சித்தாந்தம் பேச ஆரம்பிச்ச உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, இவர் நமக்கு செட் ஆக மாட்டாருன்ட்டு நம்ம கிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப இந்த நாலேஜ் என்ன ஆகும்னா, நம்மள வந்து அப்டேட் பண்ணி மேல கொண்டு போயிட்டே இருக்கிறது தான் அந்த மூணாவது கண் திறக்கிறதுக்கான வழிங்கிறதுனால நம்ம இப்படி பயணிக்கும் போது நம்முடைய ஃப்ரீக்வன்சி லெவல் மாறிடும், அவங்களுடைய ஃப்ரீக்வன்சி லெவல் மாறிடும். அப்ப பெரும்பாலான குடும்பங்கள்ல வந்து இந்த பிரிவினைகளை நம்ம சந்திக்க வேண்டி வரும். ஏன்னா நாம வந்து எல்லாத்தையும் நேசிக்க ஆரம்பிச்சிருவோம். நம்ம பக்கத்து வீட்டு குழந்தையும் கூப்பிட்டு கொஞ்சுவோம், பக்கத்து வீட்டுல இயல்பா நம்ம சுமூகமா பழகுவோம். ஆனா நம்ம வீட்டுல இருக்கிற லேடிஸுக்கோ அல்லது கணவருக்கோ அது பிடிக்காது. அதாவது பெண்கள் வந்து இந்த மாதிரி பாதையில பயணிச்சா ஆண்களுக்கு பிடிக்காது, ஆண்கள் இந்த மாதிரி பாதையில பயணித்தா பெண்களுக்கு பிடிக்காது. அப்ப குடும்பத்துல இது ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலைய உருவாக்கத்தான் செய்யும். இதுல இருந்து தப்பிக்க யாருமே முடியாது. அப்ப இங்க நம்ம புரிதல் தான் இங்க முக்கியம். இந்த மாதிரி விஷயங்கள்ல புரிதலை உண்டாக்கிக்கிட்டீங்கன்னா, இங்க அறிவு பரிமாணம்ங்கிறது ஒரு உயர் பரிமாண நிலையில இருக்கு. அந்த நிலைக்கு உயர்ந்து வரும்போது நாம இந்த உடலையும் மனதையும் கடந்து அந்த உணர்வு நிலைக்கு மேலோங்க 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 நம்முடைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை நம்ம ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அந்த பக்குவம் தான் இங்க மனப்பக்குவம் என்று பார்க்கப்படுகிறது. அது நிறைய பேரால ஜீரணிக்க முடியாத பொழுது அவங்க என்ன பண்றாங்கன்னா, மீண்டும் இந்த பாதையிலிருந்து விலகி அந்த விசேஷ சுகங்களிலேயே சிக்கிக்கொள்வதை நம்ம நடைமுறையில நிறைய பேரை பார்க்கிறோம். நல்லா ஆன்மீகத்துல வருவாங்க, அருமையா வந்துட்டு இருப்பாங்க, திடீர்னு குடும்பத்துல கொஞ்சம் குழப்பம் வரும்போது பயந்துக்குவாங்க. நம்மளை விட்டு கணவர் விலகிறாரு, குழந்தைங்க விலகிறாங்க, அப்புறம் நம்மளை தனிமைப்படுத்திடுவாங்க போல் இருக்கு அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு மீண்டும் போய் அட்டாச்மெண்ட் ஆயிடுவாங்க. அது என்ன காரணம்னா, அந்த புரிதல் இல்லாத தன்மை. ஆனா இந்த புரிதல் வந்து உங்களுக்கு வர 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 நீங்க உங்களுடைய தவ வலிமையை கூட்டிக்கிட்டே போக 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 என்ன ஆகும்னா, உங்களுடைய ஃப்ரீக்வன்சி மாறும்போது ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு மேல அவங்க உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. ஆரம்பத்துல உங்களை வெறுக்க ஆரம்பிக்கிறவங்க, உங்களை வந்து விலக ஆரம்பிக்கிறவங்க, ஒரு ரேஞ்சுக்கு மேல உங்களுடைய பிஹேவியரை பார்க்க பார்க்க பார்க்க, இவர் ஏதோ ஒரு ஹையர் லெவல்ல போயிட்டு இருக்காரு, நாம தான் புரியாம இவரை ஒதுக்குறோம், புரியாம நம்ம விலகிறோம், அப்ப நமக்கு தான் அந்த மெச்சூரிட்டி இல்ல போல் இருக்கு, இவர் நல்லா மெச்சூர்டா இருக்காரு அப்படிங்கிறது அவங்களுக்கு நம்முடைய வாழ்க்கை முறையும் நம்முடைய அந்த ஃப்ரீக்வன்சியும் அந்த வைப்ரேஷனையும் அவங்க உணரும் போது அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம கிட்ட வந்து தானாவே சரண்டர் ஆவாங்க. எவ்வளவு தூரம் இந்த குடும்பமெல்லாம் நம்மளை விட்டு விலகி போச்சோ, கணவன் வந்து இந்த பாதையில பயணிக்கிறாருன்னா மனைவி விலகுவா குழந்தைங்க விலகும், அல்லது ஒரு மனைவி இந்த பாதையில போறாங்கன்னா கணவன் விலகுவா குழந்தைங்க விலகும். உங்களுக்கு இந்த லெவல் கூட 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 இந்த ஞானம் வெளிப்பட 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 உங்களுடைய அந்த வைப்ரேட்டிங் லெவல் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும், இவர்கிட்ட ஏதோ ஒரு அமானுஷ்ய சக்தி வெளிப்பட்டு கொண்டிருக்கு, இவர் நம்மள மாதிரி சராசரியா இல்ல, இவர் ஏதோ கொஞ்சம் நல்ல நிலைக்கு போயிருக்காரு அப்படிங்கறது அவங்களுக்குள்ள புரிதல் வர ஆரம்பிச்சு, அப்புறம் அவங்களும் உங்ககிட்ட வந்து இயல்பா பேச ஆரம்பிச்சுருவாங்க, இயல்பா பழக ஆரம்பிச்சுருவாங்க. அப்ப இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு இதுல நம்ம தொடர்ந்து பயணம் பண்ணணும். தவறு செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ரெண்டும் கெட்டான் ஆயிடுவோம். நான் இங்க சொல்ல வர்ற பாயிண்ட் என்னன்னா, ஆன்மீகத்திலையும் ஜெயிக்க மாட்டோம், இல்லறத்திலையும் ஜெயிக்க மாட்டோம். ஏன்னா நம்ம வந்து மைண்டு பிளே பண்றது நமக்கு தெரியாம நான் ஆன்மீகவாதிங்கிற ஒரு வேடமும் போட்டுக்கிட்டு இருப்போம். ஏன்னா நம்ம நிறைய பகவத்கீதை படிப்போம், உபநிஷத்தங்கள் படிப்போம், ஆனா ஆன்மீகத்துக்குள்ள வரமாட்டோம். இல்லறவாதின்னு சொல்லிட்டு குடும்பத்திலையும் நம்ம என்ன பண்ணுவோம், அவங்களோட எல்லா விஷயத்திலையும் கலந்துக்க முடியாது. அப்ப என்ன ஆகும், அவங்க நம்ம பார்க்கும்போது இவன் என்ன இதுலயும் ஒழுங்கா இல்ல அதுலயும் ஒழுங்கா இல்ல அப்படி ஒரு மாதிரி மென்டல் போல் இருக்குன்னு முடிவு பண்ணிடுவாங்க. ஏன்னா பெரும்பாலான ஆன்மீகவாதிகள்லாம் இன்றைக்கு குடும்பத்தானால வாங்கக்கூடிய பேர் என்ன தெரியுமா, மென்டல் தான். ஏன்னா அப்படித்தான் குடும்பத்துல சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. குடும்பத்தார் நமக்கு வேண்டவங்க சொல்றாங்களோ இல்லையோ நம்முடைய உறவினர்கள் கண்டிப்பா சொல்லுவாங்க. உறவினர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இப்ப கணவன் வந்து இந்த மாதிரி பாதையில போயிட்டு இருக்காருனா மனைவி கிட்ட சொல்லுவாங்க, என்ன உன் புருஷன் மென்டல் மாதிரி நடந்துக்கிறாரு, அது கடவுள் கடவுள் அதையே பிடிச்சி என்னவோ இழுத்துட்டு இருக்காரு, அவர் என்னத்தை போய் இழுத்து சாதிக்க போறாரு, குடும்பத்தை கவனிக்காம இப்படி ஒரு மனசை தெரியுறாரு அப்படின்னு அவங்க பொண்டாட்டி கிட்ட சொல்லி கொடுப்பாங்க. அல்லது மனைவி இந்த மாதிரி போயிட்டு இருந்தாங்கன்னா கணவன் கிட்ட சொல்லி கொடுப்பாங்க, என்னங்க உங்க பொண்டாட்டி வீட்டுல ஒழுங்கா வேலை செய்யாம இப்ப பார்த்தா சாமி சாமி சாமியை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கு, இது எங்க உருப்பிட போகுது அப்படின்னு அப்படி பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப என்னன்னா, இதெல்லாம் அவங்க வேற வேற ஃப்ரீக்வன்சிக்குள்ள இருந்து இதை கையாளுற ஒரு விஷயமா இருக்கிறதுனால நீங்க நாம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா, இந்த மாதிரி எதிர்ப்புகள் அதாவது நம்ம கிட்ட வருகின்ற அந்த விருப்பு விருப்புகளை நம்ம நீக்கணும் அப்படின்னா நம்ம உண்மையான தவவாதிகளா இருக்கணும்னு நான் சொல்ல வரேன். நான் சொல்ல வர பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னா, நீங்க இந்த அத்தியாத்ம யோகத்துல பயணிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா முழுக்க முழுக்க இதுல உங்களை நீங்க அர்ப்பணிக்கணும். இல்ல எனக்கு இதுல இப்போ விருப்பம் இல்லைங்க, நான் இந்த உலக வாழ்க்கையை தான் விரும்புறேன், எனக்கு குடும்பம் குழந்தைங்க தான் முக்கியம் அப்படின்னா முழுக்க முழுக்க அதுல அர்ப்பணிக்கணும். ரெண்டு கட்டாலும் இருக்கக்கூடாது. ஏன்னா இல்லற வாழ்க்கையும் உங்களுக்கு தேவைதானே, இல்லறம் அல்லது நல்லறம் என்றுதானே அவையார் சொல்லியிருக்காங்க. அப்ப இல்லறம்ங்கிறது நம்ம குழந்தை குட்டிகளை காப்பாத்தி அவங்கள வாழ வைக்கிற ஒரு கருவியாக இறைவன் நம்மளை கையாந்துகிட்டு இருக்கான். அப்ப இந்த பிறவியில் நமக்கு மோட்சம் இல்லை, ஆக நம்ம பிறவா பிறநிலையை அடுத்தது எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ எப்போ இறைவன் கொடுக்குறானோ அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு குடும்பத்தையே கவனிக்கிறவங்களுக்கு அந்த குடும்ப விலை போகலாம், அவங்களும் தப்பு கிடையாது. ஏன் கேட்டீங்கன்னா, நீங்க படைக்கப்பட்ட ஒவ்வொரு ஜீவராசிகளும் ஒரு காரண காரிய நிமித்தத்தோடு தான் இந்த உலகத்தில் இயங்கிட்டு இருக்கு. இப்போ ஒரு கணவனுக்கு உபகாரமா குழந்தைகளுக்கு உபகாரமா ஒரு தாய் அந்த வீட்டில் இருக்கிறா, அவளுக்கு வந்து கடவுளை பற்றியெல்லாம் தெரியாதுனாலும் அவள் அவர்களுக்கான ஒரு கருவியாக இறைவன் வைத்திருக்கிறான் அப்படிங்கிறதான் உண்மை. இப்ப நிறைய வீட்டுல பெண்மணிகள் பாருங்களேன், கடவுளை பத்தியும் தெரியாது உலகத்தை பத்தியும் தெரியாது, வெகுளியா இருப்பாங்க. ஆனா அவங்க வீட்டு வேலையெல்லாம் அப்ப வாங்க செய்வாங்க, வீட்டுல வந்து விதவிதமான சமையல் செஞ்சு கொடுப்பாங்க, நல்லா சமைச்சு போடுவாங்க, குழந்தைங்களை அப்படியே பொத்தி பொத்தி வளர்ப்பாங்க, குழந்தைங்களுக்கான நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க, நல்லா படிக்க வைப்பாங்க. அந்த மாதிரி தாய்மார்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கணவனுக்காகவும் குழந்தைகளுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கிற தாய்மார்கள் என்ன நம்ம பார்க்கணும், எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இறைவன் வந்து அந்த கணவனுக்கும் அந்த குழந்தைகளுடைய புண்ணிய கர்மாவின் அடிப்படையில் அப்படி ஒரு தாயையும் அப்படி ஒரு மனைவியையும் கொடுத்துருக்கிறான். அப்ப அவர்கள் அவர்கள் அந்த மாதிரி வாழ்வதற்கான ஒரு அழகான கருவி அந்த அம்மா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்ப இது எப்படி அந்தவங்களுக்கு அப்படி கிடைச்சது அப்படின்னா, அது அவர்களுடைய புண்ணிய பலன், அந்த குழந்தைகளுடைய புண்ணிய பலன், அந்த கணவனுடைய புண்ணிய பலன். அப்ப அவர்கள் அதற்காகவே அந்த அம்மா பிறந்து அவர்களுக்காகவே அந்த அம்மா வாழுது. அப்ப இதெல்லாம் அவங்க செஞ்ச பாக்கியம், அது இறைவனுடைய கருணையினால அவங்க புண்ணிய கர்மாவில அது நடந்துகிட்டு இருக்கு, அது நடக்கட்டும். ஆனா நாம் இதெல்லாம் எப்படி பார்க்கணுங்கிறதுக்கு நான் சொல்றேன், இந்த மாதிரி பார்வை பார்ப்பான் அப்படிங்கிற இந்த மனசு இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது அதை இமிடியேட்டா அப்சர்வ் பண்ணணும். ஓ, இவர்களுடைய வாழ்க்கை இப்படி தீர்மானிக்கப்பட்டிருக்கு, இறைவன் அழகா இவர்களை வச்சு இப்படி வழி நடத்துறான், அவர்களுடைய வாழ்க்கை அப்படி தீர்மானிக்கப்பட்டிருக்கு அதை வச்சு அழகா வழி நடத்துறான், என்னுடைய வாழ்க்கை எப்படி தீர்மானிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நான் எனக்குள்ள சுய விசாரம் பண்ணும்போது இங்க சரியான முடிவு எடுக்க வேண்டியது நான் மட்டும் தானே தவிர மற்ற யாரும் இதை முடிவெடுக்க முடியாதுங்கிறத நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப என்னுடைய வாழ்க்கையை முடிவு செய்ய வேண்டியது என்னுடைய கையில தான் கொடுக்கப்பட்டிருக்க தவிர உங்க கையில கொடுக்கப்படலன்னு நான் சொல்றேன். இப்ப நான் எப்படி வாழ வேண்டும்ங்கிறத தீர்மானிக்கிற முழுமையான அத்தாரிட்டி எங்கிட்ட தான் இருக்கு, நான் உங்ககிட்ட பர்மிஷன் கேட்டு நான் வாழ முடியாது. அது மாதிரிதான் ஒவ்வொருத்தருக்குமே, உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய நிலைப்பாடு என்னன்னா, நீங்க எதற்காக வந்திருக்கிறீங்க, உங்களுடைய தேவை என்ன, அதை நீங்க அழகா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அந்த புரிதல் உங்ககிட்ட மேலோங்கிட்டீங்கன்னா, நீங்க அதுல சரியான பயணத்தை மேற்கொள்வதை தவிர வேறு வழியே கிடையாது. ஆனால் இதுல கொஞ்சம் அதுல கொஞ்சோன்ட்டு நீங்க ஆசிலேட் ஆயிட்டு இருக்கிற வரைக்கும் உங்களுடைய மைண்ட் வந்து ஸ்டேபிளா நிக்காது. அப்போ இந்த மாதிரி பாதை மாறி மாறி பயணிக்க வேண்டியது தவிர வேற வழியே கிடையாது. அப்ப நிறைய பேர் இப்படிதான் சிக்கிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப நான் சொல்ற இந்த திருக் திருசிய விவேகம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திருக்குன்னா ஆன்மா, திருசியம்னா ஆத்மாவிலிருந்து வெளிப்பட்ட இந்த உலகம், இந்த பிரபஞ்சம். அப்ப நம்ம இந்த பிரபஞ்சத்தை ஆத்மாவா பாக்குறோம் அப்படின்னா, எந்த ஆத்மாவா பாக்குறீங்க, ஜீவாத்மாவா பாக்குறீங்க, மனசா இருந்து இந்த உலகத்தை அனுபவிக்கிறீங்க, ஜீவனா இருந்து இந்த உலகத்தை அனுபவிக்கிறீங்க. ஆனா உண்மையில இந்த உலகம் இருக்கு, ஜீவன் இருக்கான்னா, இந்த ரெண்டுமே எதனுடைய அதிஷ்டானத்துல இருக்கு, அந்த தூய அறிவினுடைய அதிஷ்டானத்துல அல்லது பரமாத்மாவினுடைய அதிஷ்டானத்துல தான் இது ரெண்டுமே இருக்கு. அப்ப இங்க நம்ம இதை பிரிச்சு பார்க்கும்போது நம்ம பாடத்திட்டங்கள்ல நீங்க எல்லாம் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த ஆத்மாங்கிற வார்த்தையே விட்டுடுங்க, அது குழப்பத்தை உண்டு பண்ணும். ஏன்னா ஜீவாத்மா பரமாத்மாங்கிற ரெண்டு விஷயத்துல குழப்பத்தை உண்டு பண்ணிடும். அதனால இப்படி புரிஞ்சுக்கங்க, அந்த பரமாத்மா அப்படிங்கிறவர் ஒரு அறிவு, ஜீவாத்மா அப்படிங்கிற நான் வந்து மைண்டு. அப்போ இப்ப நான் மைண்டா இருக்கிற அந்த அறிவானது என்கிட்ட ரிஃப்ளெக்ட் ஆகுது, என் மூலமா பிரதிபிம்பித்து என்னை வழி நடத்துது. நீ இப்படி வாழணும், இந்த மாதிரி சிந்திக்கணும், இது பேனா, இது பென்சில், இது டேபிள் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு எப்படி புரிஞ்சுது? வெறும் அறிபவனாக மட்டும் இருந்தா புரிஞ்சிக்க முடியாது. இப்ப வந்து பேனா அப்படின்னு ஒரு குழந்தைக்கு நீங்க சொல்லி கொடுத்த உடனே அது பேனாங்கிறது எப்படி அந்த குழந்தை புரிஞ்சுக்கிட்டுங்கிறது நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். அதுக்கு ஒரு அறிவு வேணும் இல்ல? அதைத்தான் நம்ம மிஸ் பண்றோம்னு நான் சொல்றேன். மீண்டும் மீண்டும் நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, என் குழந்தை ரொம்ப புத்திசாலி, பேனான்னு சொன்ன உடனே குப்பன் புடிச்சுக்கிட்டான், என் குழந்தை கற்பூரம் மாதிரி அப்படின்லாம் நம்ம டைலாக் அடிக்கலாம். ஆனா அந்த குழந்தை வந்து இது பேனான்னு சொன்னோன்னே அப்படியே குப்பன் புடிச்சிக்கிச்சு, பென்சில் சொன்னோட அப்படியே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிச்சு அப்படின்னா, அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு அதுக்கு என்ன தேவைப்படுது? அறிவு தேவைப்படுது இல்ல? அந்த அறிவு தான் இறைவன். இப்ப புரியும் நினைக்கிறேன். அப்ப அந்த அறிவு பின்னாடி இருந்து அந்த குழந்தையினுடைய அனுபவத்துக்கு வருது. எப்படி வருது? அந்த குழந்தைய அறிபவனாக மனசுல பாக்குது, அதை வச்சு அந்த குழந்தை அறியப்படும் பொருள்களை பேனாவ பாக்குது. அப்ப குழந்தை முடிவு பண்ணுது, ஓ இந்த பேனாங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அப்ப இந்த பேனாங்கிறது பென்சிலுங்கிறது எனக்கு தெரிஞ்சுக்க முடிஞ்சுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட குழந்தை என்ன பண்ணுதுன்னா, சட்டன் ஸ்டேஜுக்கு மேல அகங்காரியா மாறிடுது. அகங்காரின்னா என்னன்னா, என்னாலதான் இந்த பேனா கண்டுபிடிக்க முடிஞ்சது, என்னால்தான் இந்த பென்சில் தெரிஞ்சுக்க முடியுது, அப்ப எல்லாம் நான் வந்து இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பெரிய ஒரு மேதாவி அப்படின்னு நினைச்சுக்குது. அதனால என்ன ஆகுது? ஈகோல ஆடுது. என்னுடைய அறிவு பெருசு, உன்னுடைய அறிவு சிறுசு, நீ பாரு என்ன மாதிரி பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் கிடையாது, நான் பாரு எல்லாம் உடனே பிடிச்சிக்கிட்டேன் அப்படி இப்படின்னு டைலாக் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா இதெல்லாம் எப்படி அதனால தெரிஞ்சுக்க முடிஞ்சுதுங்கிற அந்த பின்னாடி இருக்கிற அந்த அறிவை விட்டுடுவதனாலதான் இங்க அது அகங்காரம் என்று இங்க சாஸ்திரம் சொல்லுது. இங்க சாஸ்திரம் என்ன சொல்லி கொடுக்குதுன்னா, ஒவ்வொரு தனி மனமும், நீங்க வந்து ஜீவர்கள் எடுத்துட்டு இருக்கீங்க இல்லையா, அதை தான் நான் மைண்ட்னு சொல்றேன். அதாவது ஒவ்வொரு தனி ஜீவர்களும், ஒவ்வொரு தனி மனிதர்களும், ஒவ்வொரு தனி மனமும் அப்படி புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு தனி மனமும் தன்னை என்னுடைய அனுபவத்துல என்னுடைய திறமையினால நான் இதை அடைந்தேன் அப்படின்னு நினைக்கிறதுக்கு பேரு அகங்காரம். அப்புறம் தனக்கு உண்டாக்கப்பட்ட பொருள்கள், இந்த பேனா உன்னுடையது, இந்த பென்சில் உன்னுடையதுன்னு சொல்லி கொடுக்கறத வச்சுக்கிட்டு இதை தன்னுடையதுன்னு அபிமானிப்பதற்கு பேரு மமகாரம். அப்ப இந்த அகங்காரம் மமகாரத்துல சிக்கிக்கிறதுனாலதான் மைண்ட் என்ன பண்ணுதுன்னா, அறிபவனாக இருக்கின்ற எனக்கும் அறியப்படும் பொருளுக்கும் இடையில அந்த அறிவு இருப்பதை மறந்து விட்டது அப்படிங்கிற விஷயத்தை நீங்க எப்ப புரிஞ்சுக்கிறீங்களோ, அப்ப உடனடியா நீங்க என்ன பண்ணுவீங்க, ஓ இங்க அறிவுக்கான அத்தனை விஷய சுபங்களும் எனக்கு பின்னாடி அறிவு இருக்கிறதுனாலதான் நான் இதெல்லாம் தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. அப்போ அறிவினுடைய அனுபவத்துல அதனுடைய அதிஷ்டானத்துல நான் இத்தனையும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன், அப்ப இங்க நான் ஒண்ணும் செய்யல, என்னை வச்சு அது அழகா விளையாடிட்டு இருக்கு அப்படின்னு எப்போ உங்களுக்கு புரியுதோ, அப்ப அந்த இடத்துல வர வேண்டியது என்ன? சரண்டர் தான் வரணும், வேற என்ன வர முடியும்? அப்ப இங்க மைண்ட் என்ன பண்ணும், அறிவு நீ தான் எல்லாமே இருக்கிற, நீ இருக்கிறதுனாலதான் இங்க ஒவ்வொன்னையும் அறிஞ்சுக்கிட்டு இருக்க. அப்ப இன்றைக்கு நான் இந்த அளவுக்கு ஒரு சமுதாயத்துல அழகான விஷயங்கள் எல்லாம் பிரசன்டேஷன் பண்றேன் அப்படின்னா, பின்னாடி நீ இருந்து பிரசன்ட் பண்ற, அப்ப உன்னுடைய திறமையை என்னுடைய திறமையா வெளிப்பட்டு இருக்கு, ஆகவே இந்த திறமையெல்லாம் உனக்கே உரித்தானது அப்படின்ட்டு அதுகிட்ட நீங்க ஒப்படைக்கிறது தான் இங்க சரணாகதி, சமர்ப்பணம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி கொடுக்குது. அப்ப இந்த நிலை யாருக்கு புரியுதோ அவர்கள் மட்டும்தான் வாழ்க்கையில மிக உயரிய நிலைக்கு வருவாங்க. ஏன் அப்படி மிக உயரிய நிலைக்கு வராங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் வந்து என்னுடைய வீட்டுல வந்து ஒரு மெக்கானிக் செட் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து ஒரு பைக் மெக்கானிக்கு, நிறைய ஸ்க்ரூ டிரைவர், நிறைய ஸ்பேனர்ஸ் எல்லாம் நான் வச்சு ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறேன். பட் எனக்கு பிடிச்ச ஃபேவரேட் ஸ்பேனர் அடிக்கடி எடுத்து நான் ஆப்ரேட் பண்ணுவேன், எனக்கு ஃபேவரேட் ஸ்க்ரூ டிரைவர் இருக்கும், அதை மட்டும் தான் எடுத்து எடுத்து நான் ஆப்ரேட் பண்ணுவேன். ஏன்னா அது எனக்கு பிடிக்கிறதுக்கு ஹேண்டில் ஈஸியா இருக்கு, காம்பாக்டா இருக்கு, கம்ஃபர்டபுளா இருக்கு. அப்ப எத்தனையோ ஸ்க்ரூ டிரைவர் கிடைக்கலாம், பட் ஒரு பர்டிகுலர் ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து எடுத்து நான் ஆப்ரேட் பண்றது எனக்கு அது மேல ஒரு தனி பிரியம். அது மாதிரி இறைவன் எப்படின்னா, எத்தனையோ மனங்கள் இருக்கலாம், ஆனா எந்த மனம் அவனுக்கு ரொம்ப விருப்பமா இருக்கோ அந்த மனதை லிஃப்ட் பண்றதுல தனி பிரியத்தை காட்டுறான். அதுதான் இங்க அறிவனுடைய பிரகாசிக்கிற வேறுபாடுகளை நம்ம பார்க்க முடியுது. அந்த பிரகாசம் எப்படி இறைவன் இடத்துல ஒரு பர்டிகுலரா ஒரு மைண்ட் கிட்ட மட்டும் வெளிப்படும், ஒரு ஜீவர்கிட்ட மட்டும் வெளிப்படும் அப்படின்னா, அந்த மனதும் அந்த ஜீவனத்தின் இடத்துல இருக்கின்ற புனிதத்தன்மை தான் ரொம்ப முக்கியம், அந்த பியூரிபிகேஷன் தான் ரொம்ப முக்கியம். அதைத்தான் இங்க சாஸ்திரம் சொல்லி கொடுக்குது. அப்போ நம்ம இங்க என்ன செஞ்சாலும் சரி, அதுல வந்து நேர்மை இருக்கணும், அறம் இருக்கணும். அந்த அறம் தவறி நம்ம வாழவே கூடாது. அறம் தவறிட்டா நம்ம வாழ்க்கையில இறைத்தன்மை அனுபவமாக்கவே முடியாது. ஏன்னா அறம் பொருள் இன்பம் வீடு, இதுதான் புருஷார்த்தம். அப்ப இங்க அறம்ங்கிறது தர்மம், அந்த தர்மப்படி நம்ம வாழணும், தர்மம் தவறவே கூடாது. அந்த தர்மப்படிதான் பொருள் ஈட்டணும், அறம் அடுத்தது பொருள். அந்த தர்மப்படி நீங்க பொருளாதாரத்தை சேர்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு இன்பம் உண்மையிலேயே வரும், இல்லைன்னா இன்பத்தை நீங்க பார்க்கவே முடியாது. பொருள் இருக்கும், அதர்மம் இருக்கும், சந்தோஷம் இருக்காது. ஏன்னா நீங்க அறம் தவறிட்டீங்க, தர்மம் தவறிட்டீங்க, அதர்ம வழியில வாழ்றீங்க. ஆனா பொருள் வரலாம், ஆனா அந்த அதர்ம வழியில வருகின்ற பொருள் என்ன பண்ணும்னா அவங்களுக்கு பல்வேறு சிக்கல்களை உண்டு பண்ணும். அதனால நிறைய கோர்ட்டு கேஸ்ல அலைய வேண்டி வரும், சமுதாய சீர்கேட்டுல சிக்க வேண்டி வரும். அப்ப இதெல்லாம் நமக்கு என்ன பண்ணும், மன உளைச்சலை உண்டாக்கி நமக்கு பின்னாடி பல பின்விளைவுகளை ஏற்படுத்தும். அது துர்மரணமா முடியும், நிறைய பேர் சூசைட்ல போயிடுவாங்க. பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் சூசைட் பண்ணி இறந்து போவான். காரணம் என்ன, அவனுக்கு எவ்வளவு சொத்து இருந்தாலும் மனசுல நிம்மதி இல்லை. அப்ப இதெல்லாம் என்ன காரணம்னா தவறான புரிதல், தவறான வாழ்க்கை முறை. ஆகவே இங்க சனாதன தர்மம் என்ன சொல்லி கொடுக்குதுன்னா, அந்த அறம் வழியில நீங்க சரியா வாழ்ந்து பொருளாதாரத்தை அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா அது குறைவா இருந்தாலும் போதும், மனசு நிறைவா இருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். பொருளாதாரத்தை வந்து அதிகமா இருந்தா தான் இங்க ஆனந்தம் அப்படின்னு நினைக்கவே கூடாது. அதிக பொருளாதாரம் வச்சிருக்கிறனால சந்தோஷமா இருக்கான்ட்டு யார் சொன்னா, கிடையாது. இங்க குறைவாக பொருள் இருந்தாலும் இங்க மனசு தான் நிறைவா இருக்கணும். அப்ப மனம் இங்க நிறைவா இருக்க வேண்டிய விஷயத்துல நாம எப்படி இருக்கிறோங்கிறத நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது, அறம் பொருள் இன்பம் வந்து விட்டா இறுதி இலக்கு என்ன, வீடு பேரு மோட்சம். அது தானாகவே உங்களை தேடி வரும். அப்ப அந்த வீடு பேரு மோட்சம்ங்கிறது என்ன தெரியுமா, வாழும் போதே அடைகின்ற பூரண திருப்தி. அதுதான் மைண்டினுடைய பீஸ்ஃபுல்னஸ் அண்ட் ஹாப்பினஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். மனதனுடைய அமைதியும் ஆனந்தமும் அந்த வீடு பேரு மோட்சம்ங்கிறத சுட்டி காட்டுகின்ற நிலைப்பாடு அப்படின்னு நீங்க சாஸ்திரம் சொல்லி கொடுக்குது. இங்க சனாதன தர்மத்துல வருகின்ற சாஸ்திரங்களுடைய ஹையர் டெக்னாலஜி இதுதான். அதாவது வேதம் வந்து இரண்டு பிரிவுகள் இருக்கு, கர்மகாண்டம் ஞானகாண்டம் என்ற இரண்டு பிரிவுகள் இருந்தாலும் இந்த கர்மகாண்டத்துல செய்கின்ற காரியங்கள் பூரா அந்த ஞானத்தை அடைவதற்காக மட்டும்தான் இருக்க வேண்டும். ஏன்னா நம்ம செய்கின்ற செயல்கள் பூரா, செயல் விளைவுகள் பூரா நம்மை நோக்கி நல்ல நிலைக்கு கொண்டு போக வேண்டும். அதற்கு தான் பூஜைகள், வழிபாடுகள், தியானம், ஜபம், தபம் எல்லாமே. ஆனா அதையெல்லாம் நம்ம சுயநலத்துல செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம வந்து உலகியல் வாழ்க்கையிலும் வெற்றி பெற மாட்டோம், ஆன்மவியல் வாழ்க்கையிலும் வெற்றி பெற மாட்டோம். ரெண்டும் கட்டானா மாறி இந்த இருதலை கொல்லி எறும்பு மாதிரி எதுலையுமே ஒரு நிறைவில்லாம மனசு ஆசிலேஷன்லயே இருந்து வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். அவங்க எல்லாம் வந்து வாழும்போதே பெரும்பாலானவங்க மனநோயாளிகளாக மாறிவிட்டதை நம்ம நடைமுறையில பார்க்க வேண்டியதா இருக்கும். அப்ப இதுக்கு தான் நிறைய புரிதலற்ற வாழ்க்கை வாழ்கிறார்கள் என்று நம்ம புரிய வைக்கிறதுக்காக இவ்வளவு வெளிப்படையா பேச வேண்டியதா இருக்கு. அப்ப இதை மகான்கள் எப்படி சொல்றாங்கன்னா, இப்ப ஒரு உரைநிலை பனிக்கட்டி இருக்கு இல்லையா, ஒரு பனிக்கட்டி இருக்கு. அந்த பனிக்கட்டி எப்படி இருக்கு, உறைஞ்சி போய் இருக்கு. ஆனா அந்த உறைஞ்சி போயிருக்கிற பனிக்கட்டியில உண்மையிலே என்ன ஒழிஞ்சுகிட்டு இருக்கு தெரியுமா, நீர் ஒழிஞ்சுகிட்டு இருக்கு. அப்போ பனிக்கட்டிக்குள்ள நீர் ஒழிஞ்சுகிட்டு இருக்கு, ஆனா அந்த நீர் கண்ணுக்கு தெரியல, ஆனா காட்சிக்கு பனிக்கட்டி மாதிரி தெரியுது. ஆனா நம்ம மனசு என்னன்னா பனிக்கட்டிங்கிற ஒரு உருவத்தை தான் பாக்குது, அந்த பனிக்கட்டிக்கு உள்ள இருக்கிற நீரை பாக்குறது இல்லை நம்ம மனசு. இது புரியுது இல்லை உங்களுக்கு? அது மாதிரி இந்த உலகம் என்ற ஒரு விஷயத்துக்குள்ள இறைவன் ஒழிஞ்சுட்டு இருக்கிறான். ஆனா நம்ம மனசு என்ன பண்ணுதுன்னா, இந்த உலகத்தை மட்டும்தான் பாக்குது, அந்த வடிவத்தை மட்டும்தான் பாக்குது, அந்த வடிவத்துக்குள்ள மறைந்து இருக்கிற இறைவனை பார்க்க தவறி விடுகிறது. அதுதான் இங்க விஷயம். அத வந்து மகான்கள் அழகா சொல்றாங்க இல்லையா, திருநாவுக்கரசருடைய பாடல் கூட தீயில், அந்த பாட்டு யாராவது ஞாபகம் இருந்தா டைப் பண்ணுங்க, தீயில் ஒழிஞ்சிருக்கு நல்ல திருநாவுக்கரசருடைய பாடல். அதேதாமா, அதேதாமா, அருமம்மா, அருமம்மா, அதே பாட்டுதாம், அதே பாட்டுதான். விறகில் தீயினன் பாலில் படு நெய் போல் மறைந்து நின்றுடன் மாமணி ஜோதியான். இந்த பாட்டு சொல்றதுதாமா மைண்ட் வரல எனக்கு, கரெக்ட், அருமையா சொல்லிட்டீங்க. அப்ப பாருங்களேன், இதை புரிஞ்சுக்கணும், இந்த இந்த பாயிண்ட் தான், இதை ஞாபகப்படுத்துறது தான் இந்த பாட்டை தேடினேன். அதாவது எனக்கு மெமரி உள்ள இருக்கும், ஆனா அதை எடுத்து கொடுக்கணும் எனக்கு, சட்டும் மறந்துடுவேன். அதாவது விறகில் தீயினன் பாலில் படு நெய் போல் மறைந்து நின்றுடன் மாமணி ஜோதியான் அப்படின்னு எவ்வளவு அருமையா திருநாவுக்கரசர் சொல்றாரு பாருங்க. விறகுக்குள்ள தீ இருக்கு, பாலுக்குள்ள நெய் இருக்கு, ஆனா நம்முடைய பார்வை எப்படி இருக்கு, விறக மட்டும்தான் பாக்குது, நெய்ய மட்டும்தான் பாக்குது. அப்ப இதுதான் நம்ம பண்ற தவறுன்னு நான் சொல்றேன். நம்ம பண்ற தவறுகள் என்ன அப்படின்னா, இந்த தவறுகளை நம்ம செய்யறதுனால நமக்கு உலகம் மட்டும் தெரியுது, இறைவன் தெரிய மாட்டேங்கிறான் அப்படின்னு நான் சொல்றேன். இறைவன் ஏன் தெரிய மாட்டேங்கிறான், ஒவ்வொரு உடலுக்குள்ளும் உணர்வாய் உயிராய் ஒழிந்து கொண்டிருக்கான், அதை நம்ம பார்க்க மாட்டேங்கிறோம். நம்ம வந்து அந்த உடலை மட்டும் அபிமானிக்கிறோம், உடலை மட்டும் அபிமானிக்கிறோம். அப்புறம் எனக்கு இது நல்லது அது கெட்டது அப்படிங்கிற அதுல இருமைகளை வேற உண்டாக்குறோம். அப்புறம் இவன் நல்லதான் அவன் கெட்டதா அப்படிங்கிற அந்த டியாலிட்டியை கொண்டு வரோம். அப்ப இதெல்லாம் நமக்கு புரிதல் இல்லாத தன்மையில இந்த மாதிரி விசேஷ சுகங்கள்ல போய் சிக்கி நம்ம சின்ன பின்னம் ஆகிறோம். அப்ப நம்ம இதை என்ன பண்ணணும், புரிய வச்சுக்கணும், நமக்குள்ள புரிய வச்சுக்கிட்டு, ஓ இறைத்தன்மை இப்படி ஒழிந்து கொண்டிருக்கு, அப்ப இங்க எல்லாமே இறை அம்சமா இருக்கு, அப்ப இதை உபநிஷத்து அழகா சொல்லி கொடுக்குது. ஈசா வாசியம் இதம் சர்வம் என்று இங்க இருப்பதெல்லாம் இறைவன் என்று நமக்கு வெளிப்படுத்துது. அப்ப இந்த மாதிரி ஒரு நிலையில இப்போ அவர்கள் ஏன் அப்படி வாழ்கின்றார்கள், இவர்கள் ஏன் இப்படி வாழ்கின்றார்கள் என்றால், அவரவர்களுடைய மனம் ஏற்றி வைத்து கொண்ட எண்ணங்களின் அடிப்படையிலே அந்த புரிதல் அவர்களை அப்படி வாழ வைக்கிறது. அப்ப இங்க மனசுதான் அப்டேட் ஆகணும். அவர்கள் ஏன் கீழ்நிலையில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி பாடத்திட்டங்கள் போகல, அதனால அவங்க மேல்நிலைக்கு வர முடியல. சரி, ஏன் அவங்களால இந்த பாடத்திட்டத்தை கேட்கிற மைண்ட் வரமாட்டேங்குது, மனசு வராது? ஏன்னா அவங்க உலக விவகாரத்துக்குள்ள சிக்கிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த உலகம் உண்மையா தெரியுது. அதுவே அவங்க விவகாரத்துக்குள்ள போய் பணம் பதவி பட்டம் அப்படி ஆசையில சுத்திக்கிட்டு இருக்கிறவங்ககிட்ட போய் என்னங்க பணம் பதவின்னு ஓடிட்டு இருக்கீங்க, வாங்க உங்களை இறைவன் ஒருத்தருக்கிறான் காட்டி கொடுக்குறான் அவன் தான் நீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆனா போய் வேற வேலை இல்லைன்ட்டு அவங்க போயிடுவாங்க. காரணம் என்ன, அவங்களுக்கு இதெல்லாம் கேட்கிற பொறுமையும் கிடையாது. அப்ப இங்க நீங்க என்ன புரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி பாடத்திட்டங்களுக்குள்ள வர்றதுக்கு உண்டான பொறுமையும் சகிப்புத்தன்மையும் இந்த மாதிரி ஒரு தகுதியும் எப்ப உருவாகும் அப்படின்னா, அந்த இயற்கை சில அனுபவங்களை அவங்களுக்கு கொடுக்கும்போது மட்டும்தான் உருவாகும். வாழ்க்கைங்கிறது என்னன்னா ரோஜா மலர் இருக்கிற முள்ளு மாதிரி, சில டைம் மென்மையாவும் இருக்கும், சில டைம் அதை பறிக்க போகும்போது குத்திடும். அது மாதிரி இங்க எல்லாமே இரண்டும் கலந்து இந்த வாழ்க்கையை நம்ம அனுபவிக்கும் போது நமக்கு அதிகமான துயரங்களுக்கெல்லாம் யார் ஆட்படுகிறார்களோ அவர்கள் மட்டும்தான் ஆன்மீகத்துக்குள்ள திரும்புவாங்க. அதுக்கு தான் இறைவன் வந்து இங்க இருமைகளை வச்சிருக்கான். இருமைகளை ஏன் இறைவன் வச்சிருக்கான், ஏன் இறைவனுடைய படைப்புல எல்லாமே சுமூகமா இருக்கக்கூடாதா, எல்லாமே நல்லதா இருக்கக்கூடாதா அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம்னா, எல்லாமே நல்லதா இருந்தா இறைவனே நமக்கு தெரிய மாட்டான். ஏன்னா இங்க வந்து வெயில் மட்டும் இருக்குன்னா நிழல் ஒண்ணு இருக்குன்னு நமக்கு தெரியவே தெரியாது. ஆனா நம்ம ஒரு டைம் போய் நிழலுடைய சுகத்தை பார்த்துட்டு வந்துட்டோம் அப்படின்னா நாம என்ன நினைப்போம், எப்பப்போ அந்த நிழலுக்கு ஒதுங்குவோம் அப்படின்ட்டு, அந்த வெயில் இருக்கும்போதெல்லாம் நமக்கு அந்த நிழல் தெரியுமா இல்லையா, அந்த நிழலுங்கிற சுகம் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஒரு டைம் அந்த நிழலுடைய சுகம் நமக்கு தெரிஞ்ச உடனே நம்ம எப்பெல்லாம் கடுமையான வெயில்ல நிக்கிறோமோ அப்ப நம்ம மனசு என்ன தோணும் தெரியுமா, கொஞ்சம் அந்த நிழலுக்கு ஒதுங்கலாமே அப்படின்னு நினைக்கும். ஏன்னா அதுக்கு வெயில விட நிழல் பிடிச்சிருக்கு. ஆனா நிழல் ஒண்ணு இருக்குங்கிறதே தெரியலன்னா அந்த இடத்துல உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியாதுல்ல, வெயிலும் இப்படி இருக்கும் நிழல் அப்படி இருக்குங்கிற அந்த டிஃபரன்ஸ் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஆகவே இறைவன் என்ன பண்றான், உரிமைகளை கொடுக்குறான். சுகம்னா இப்படி இருக்கும், துக்கம்னா இப்படி இருக்கும், உனக்கு எது வேணும் நீ சூஸ் பண்ண அப்படின்னு சொல்லி சாய்ஸ் நம்மகிட்டே கொடுக்குறான். அப்ப அந்த சாய்ஸ நாம வந்து யூஸ் பண்ணி பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில நமக்கு சுகம் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனா அந்த சுகத்துக்கு போறதுக்காக நம்ம செய்யற செயல் விளைவுகள் தவறா போறதுனால நமக்கு என்ன நடக்குது அப்படின்னு துக்கங்கள் அதிகமாயிட்டே இருக்கு, வாழ்க்கையில துக்கங்கள் அதிகமாயிட்டே இருக்கு. அப்ப இந்த துக்கத்துக்குள்ள போகும்போதெல்லாம் நமக்கு சுகம் கிடைக்காதா சுகம் கிடைக்காதான்னு மனசு ஏங்குது. ஏன்னா ஒரு முறை சுகத்தை அனுபவப்பட்ட மனசு மீண்டும் அந்த சுகத்தை அனுபவப்படுவதற்கு விரும்புது. ஆனா வாய்ப்புகள் ஏன் கிடைக்கலன்னா, இங்க அந்த மனதனுடைய தவறான புரிதல் என்ன பண்ணுதுன்னா மீண்டும் மீண்டும் அதை துக்கத்துல கொண்டு போய் தான் ஆழ்த்துதே தவிர அதிலிருந்து விடுபட்டு அந்த சுகத்தை நோக்கி திரும்ப முடியாத ஒரு அவல நிலையில அந்த மனது சிக்கி கொண்டிருக்கு. அப்ப அதை சிக்கி கொண்டிருக்கிற மனதுக்கான சிக்கலை யார் எடுத்து விடுவாங்க அப்படின்னா, இது மாதிரி உயரிய அத்தியாத்ம நூல்களும் ஞானிகளும் மகான்களும் யோகிகளும் தான் அந்த சிக்கல்களை நீக்குவார்கள். அப்ப நம்ம அவர்களுடைய பாதையில நம்ம பயணம் பண்ணுவதற்கான இத்தகைய கல்வி முறையை நாம் சிறு வயதிலிருந்தே குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்தோம் அப்படின்னா, அந்த குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா நல்ல ஒரு பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்டா வந்துருவாங்க, இந்த சமுதாயத்தை அழகா அணுகுவாங்க, இந்த சமுதாயத்துல என்ன விஷயத்தை எப்படி கையாளணுங்கிற அந்த மெச்சூரிட்டி வந்து ரொம்ப மேலோங்கி இருக்கும். அப்ப அவங்க துக்கம் வரும்போது கூட அதை தோண்டி போக மாட்டாங்க, அடுத்தடுத்த நிலைக்கு அவங்க உயர்வதற்கான வேதனையும் சாதனையாக மாற்றிக்கொள்வார்கள், அந்த தடைகளையும் படிக்கலாக மாற்றிக்கொள்வார்கள். அப்போ வந்து சில தடைகள் வரும்போது கூட அவர்களுக்கு எப்படி தோணும்னா, தன்னுடைய பாதுகாப்பு நிமித்தம் தான் அந்த தடைகள் எனக்கு வந்திருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிய வரும். இப்ப நம்ம தடைகள் அப்படிங்கும் போது நம்முடைய மைண்ட் என்ன நினைக்குது அப்படின்னா, அது நமக்கு ஆகாது அப்படின்னு நினைக்குது. இப்ப நமக்கு சில விஷயங்களை செய்ய போறோம், அப்ப அதுக்கு தடை வருது, தடை வந்த உடனே இது ஒரு பெரிய பிரச்சனையா போச்சு இது நமக்கு ஆகாதுன்னு மைண்ட் நினைக்குது. ஆனா நீங்க அனுபவத்துல பாருங்க, நீங்க சாலையில போயிட்டு இருக்கீங்க, ரோட்ல வந்து டூ வீலர்ல வேகமா போயிட்டு இருக்கீங்க, அப்போ வந்து அங்க ஸ்பீட் பிரேக்கர் எதுக்கு போட்டிருக்கான், ஒரு தடை, உங்களுடைய வேகத்தை குறைக்கலன்னா நீங்க போற வேகத்துல ஏதாவது அடிபட்டுருவீங்க அப்படிங்கிற நல்லதுக்காக தான் ஸ்பீட் பிரேக்கர் போட்டிருக்கான். அந்த ஸ்பீட் பிரேக்கரை நீங்க நெகட்டிவா பார்க்க கூடாது, அந்த ஸ்பீட் பிரேக்கர் வந்து பாசிட்டிவா பார்க்கணும், நம்முடைய வேகத்தை குறைப்பதற்காக கொடுக்கப்பட்ட ஸ்பீட் பிரேக்கர். அது மாதிரி இன்னும் கொஞ்சம் தூரம் போறீங்க, அப்ப அந்த ரோட்ல பாத்தீங்கன்னா ஒரு டிவைடர் வச்சிருக்கான், அதாவது ஒரு பேரிகார்டை கொண்டு வந்து குறுக்காட்டி நிறுத்திருக்கான். எதுக்கு இந்த தடையை உருவாக்கியிருக்கான் அப்படின்னு நீங்க போய் பக்கத்துல பாத்தீங்கன்னா அங்க ஒரு குழி இருக்கும், அந்த குழியில நீங்க விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு பேரிகார்டை வந்து குறுக்காட்டி நிறுத்தி அந்த பக்கம் நீங்க விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக டைவர்ஷன் கொடுத்துருப்பான். பட் நீங்க வந்து அந்த தடையை தடையா பார்க்காம என்ன குறுக்காட்டிருக்கான்னு அப்படியே போறேன்னு சொல்லி போனா என்ன ஆகும், அந்த குழிக்குள்ள விழ போறீங்க. அப்ப நீங்க குழிக்குள்ள விழக்கூடாதுங்கிறத தடுப்பதற்காகத்தான் அந்த தடை உருவாக்கப்பட்டிருக்குங்கிறது அங்க எப்படி உங்களுக்கு புரியுதோ, அதே புரிதல் இங்க வாழ்க்கையில வரணும், வாழ்க்கையில அனுபவம் ஆகணும். வாழ்க்கைங்கிறது இங்க நடைமுறையில நமக்கு நிறைய தடைகள் வரும். ஆனா அந்த தடைகள் எதற்காகனா, நம்ம அந்த பாதையில போனா நிச்சயமா அடிபடுவோம், அதுல ஆபத்து சந்திப்போம், அதனால இதை நீ மேற்கொண்டு பயணம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கை என்ன பண்ணும், நம்மளை தடுக்கும். அது நமக்கு இந்த மாதிரி அத்தியாத்ம யோக கல்வியில வரும்போதுதான் அந்த தடை நமக்கு புரியும். இல்லைன்னா நம்ம மனம் போன போக்குல போயிட்டு இருந்தோம்னா நம்ம என்ன நினைச்சிருப்போம், அந்த தடையை நெகட்டிவா எடுத்துக்குவோம். இந்த தடை எனக்கு வரக்கூடாது, நான் இதை மீறி போறேன் அப்படின்னு சொல்லி திருப்பி அதை மீறி நம்ம போகும்போதுதான் பல சிக்கல்களை சந்திச்சு பல பொருளாதார நஷ்டங்களுக்கு உட்படுவோம், மன உளைச்சலுக்கு ஆளாவோம். இது மாதிரி மனிதர்கள் வாழ்றதுனாலதான் நிறைய பேர் வந்து கடன்காரன் ஆகுறது. ஏன் வந்து பிசினஸ் பண்ணி பண்ணி லாஸ் ஆறாங்க, நிறைய பேர் கடன்காரன் ஆறான்னா, அந்த தடை அவனுக்கு தடுக்க தெரியல, அதை புரிஞ்சுக்க தெரியல. இயற்கை வந்து தடுத்து பார்க்கும், கேட்கலன்னா போய் அனுபவப்பட்டு அடிபட்டு புரிஞ்சுக்கோ, நெருப்பை தொடாத தொட்டின்னா சுட்டுடும் அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க. அம்மா இல்லாதப்ப அந்த குழந்தை தொட்டுக்கிட்டா என்ன ஆகும், சுட்டுக்கிட்டு தான் அந்த வலியை தாங்கிட்டு ஆகணும், அந்த புண்ணு ஆடுற வரைக்கும் வேதனைப்பட்டுத்தான் ஆகும். அது மாதிரி இங்க வாழ்க்கையில நமக்கு வருகின்ற தடைகள் இயற்கை கொடுக்கின்ற புரிதல்கள். ஆனா அந்த புரிதலை நம்ம சரியா புரிஞ்சிக்காம நம்ம பயணம் பண்ணும்போது பல சிக்கல்களை சந்திக்க வேண்டி வரும். அந்த அனுபவங்கள் நமக்கு துக்கத்தை கொடுக்கத்தான் செய்யும். ஆனா அந்த துக்கத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை இல்லாதவர்கள் இறப்பை சந்திக்கிறார்கள். அவர்கள் தான் சூசைடுக்கு போறாங்க. ஏன் சூசைட் பண்றான், அவனால முடியல, அந்த வேதனை தாங்க முடியல, தன்னுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை இழந்துட்டேன், நிறைய கடங்காரன் ஆயிட்டேன், பொருளாதாரத்துல சிக்கிக்கிட்டேன் அப்படின்னு ஒரு செகண்ட் அவன் வந்து தவறான முடிவு எடுத்துடுறான், அப்ப தற்கொலை பண்ற அளவுக்கு துணிகிறான். ஆனா இங்க இந்த புரிதலோடு வாழ்கின்றவர்கள் என்றைக்கும் திசை மாறி போக மாட்டார்கள். அப்ப இதுக்கெல்லாம் என்ன வேணும் அப்படின்னா, மூன்றாவது கண் விழிக்கணும். அதுதான் சப்ஜெக்ட். நீங்க மூன்றாவது கண் விழித்து கொண்டா மட்டும்தான் நம்ம விவேகத்தோடு வாழ முடியும். இந்த வாழ்க்கைய நம்ம உலகியல் வாழ்க்கையானாலும் சரி, இறையியல் வாழ்க்கையானாலும் சரி, இது ரெண்டுலையும் நம்ம பேலன்ஸ் பண்ணி வாழ முடியும். ஏன்னா இந்த உலகத்தை வந்து துறந்துடுன்னு சாஸ்திரம் சொல்லல. இந்த உலகத்துல நீங்க உறவாடிக்கிட்டே இருங்க, எல்லாமே செய்யுங்க, கடமைகளை செய்யுங்க, அதை நான் செய்கின்றேங்கிற ஈகோ இல்லாம செய்யுங்க, என்னை கருவியாக வைத்து இறைவன் இதை செய்கின்றான் என்று செய்யுங்க, அதுதான் சரணாகதியில நடக்க வேண்டிய விஷயம். இப்ப நம்ம வீட்டுல வந்து ஒரு காரியத்தை செய்யறோம் அப்படின்னா, அதை நான் செய்யறேன் செஞ்சு அதுக்கு ஈகோ, என்ன வச்சு இறைவன் அந்த வேலையை செய்ய வச்சிருக்கான் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு சரணாகதி. அதுதான் பகவத்கீதை வந்து கர்மா கர்ம யோகம் அப்படிங்கிற ரெண்டு டாபிக்ல நமக்கு புரிய வைக்குது. அப்ப நம்ம அந்த சரணாகதிங்கிற நிலையில வரும்போது நீங்க செய்துட்டு இருக்கிறத எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருங்க, எதையும் விட வேண்டியதே கிடையாதுன்னு தான் நான் சொல்றேன். நீங்க எதையுமே விட வேண்டியது இல்லை. ஆன்மீக பாதையில வந்துட்டா எல்லாத்தையும் திறந்து விடுவோம்னு யார் சொன்னா, எல்லாமே செய்யலாம், ஆனா செயலில் செயலற்ற தன்மை அப்படிங்கிறது கீதை அழகா புரிய வைக்க முயற்சி எடுக்குது. அந்த விஷயத்த சொல்வதற்கு முன்னாடி, இப்ப நம்ம இந்த சேத்திரன் சேத்ரக்னன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பகவத்கீதை பேசுது. சேத்திரன் சேத்ரக்னன்ங்கிறது என்னன்னா, இப்ப இந்த சேத்திரம் அப்படிங்கிற விஷயம் வந்து இந்த உடம்பு, இந்த தேகம் தான், இந்த உடல் தான் வந்து சேத்திரம். ஆனா இந்த சேத்திரத்துக்குள்ள ஒரு சேத்ரக்னன் இருக்கான். சேத்ரக்னன்கிறவன் யாரு அப்படின்னா, அதுதான் ஆன்மா உயிர் அப்படின்னு இங்க பகவத்கீதை நமக்கு புரிய வைக்குது. அப்ப இதை உணர்ந்து கொண்ட ஞானிகள் அந்த சேத்திரனையும் சேத்ரக்னனையும் பிரித்து பார்க்கிறார்கள். இந்த உடலையும் அந்த உயிரையும் பிரித்து பார்க்க புரிந்து கொண்டார்கள். அப்படி புரிந்து கொண்டவர்கள் என்ன பண்றாங்க, இந்த சேத்திரம்ங்கிறத ஒரு விளை நிலமாக பார்க்கிறார்கள். விளை நிலம்னா, இப்போ ஒரு பூமி இருக்கு அப்படின்னா, அந்த பூமியில விதையிலிருந்து தான் தாவரங்கள் வருதுன்னு சொன்னாலும், அந்த விதைகளை விதைப்பதற்கான ஒரு விளை நிலம் வேணும் இல்லையா. ஒரு விளை நிலம் இருந்தால்தான் ஒரு தாவரம் வந்து விளைச்சலுக்கு வரும். கையில விதையை மட்டும் வச்சுக்கிட்டு பூமி இல்லைன்னா நம்ம எப்படி விதைக்க முடியும், விதைக்க முடியாது. ஆகவே நிலம் அப்படின்னு ஒண்ணு இருந்தா தான் அதுல நம்ம வந்து ஒரு விதையை விதைச்சோம்னா அது அறுவடையாகும். அது மாதிரி இங்க நம்முடைய எண்ணங்களை வந்து செயலாக பரிணமிக்கணும் அப்படின்னா, அதுக்கு நமக்கு உடல் தேவை. இங்க சாஸ்திரம் அழகா சொல்லி கொடுக்குது, நீ உடல் வேண்டாம்னு நினைக்காத, உன்னுடைய எண்ணங்களை நீ நடைமுறைப்படுத்துவதற்கு உனக்கு இந்த உடல் தான் விளை நிலம், உன்னுடைய எண்ணங்கள் தான் விதைகள். அப்ப நீங்க விதைக்க வேண்டிய விதையையும் இந்த உடலை வைத்துக்கொண்டு அந்த எண்ணங்களை எப்படி நடைமுறைப்படுத்துவது, எப்படி அதை விளைச்சல் ஆக்குவது அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு கொடுக்கப்பட்ட பகுத்தறிவில் தான் அதை நம்ம சரியா தீர்மானிக்கணும். என்ன விதை வேணா விதைக்கலாம் இல்லையா, விதைங்கிறது எது வேணா எடுத்துக்கலாம். ஆனா நம்ம நல்ல தானியங்களை, நமக்கு உணவுக்கு பயன்படுகின்ற விதைகளை விதைச்சா அதை நம்ம அறுவடை பண்ணி நம்ம சாப்பாட்டுக்கு பயன்படுத்திக்கலாம். அரிசி போட்டீங்கன்னா சாப்பாட்டுக்கு பயன்படுத்தலாம், தானியங்கள்ல பருப்பு பாசிப்பயிறு இது மாதிரி நீங்க எல்லாம் போட்டீங்கன்னா எடுத்து சமையல் பண்றதுக்கு நம்முடைய உணவுக்கு பிரயோஜனமா இருக்கும். அதுவே பயன்படாத இந்த களை செடிகளுடைய விதைகளை போட்டு நீங்க மண்ணில் பரப்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா, அந்த களை செடி பூரா பார்த்தீனியம் செடியா எங்க பார்த்தாலும் கிடக்கும். இப்ப பார்த்தீனியம்ங்கிறது அழிக்கப்பட வேண்டிய செடி, ஏன்னா அது ஒரு விஷச்செடி. அதுல இருந்து ஒரு பூ கீழே விழுந்தனா அது ஒரு செடியை உண்டு பண்ணும், அந்த செடியிலிருந்து 1000 பூக்கள் வெளிப்படும். அப்ப ஒரு செடியிலிருந்து 1000 பூக்கள் வெளிப்பட்டு அந்த 1000 பூக்கள் மீண்டும் அந்த பூமிக்குள்ள விழுந்து 1000 செடி வெளிப்படும். அப்ப ஒரு செடி 1000 செடியா மாறுவதற்கெல்லாம் அந்த விதை தானே காரணமா இருக்கு. ஆனா அந்த விதையினால நமக்கு ஏதாவது பலன் இருக்கா? அந்த பார்த்தினம் செடினால நமக்கு ஏதாவது பலன் இருக்கானா? ஒரு பலனும் கிடையாது. தொட்ட அலர்ஜி, சளி பிடிச்சிக்கும். அது பிடுங்குறவங்களுக்கு எல்லாம் வந்து தும்மல், சளி, இருமல் வந்துடும். அது ஒரு விசைச்செடி. அப்ப இது மாதிரி நம்ம விதைக்கிறது எது வேணா விதைக்கலாம். மண்ணுக்குள்ள எதை விதைச்சாலும் அது பன்மடங்கு பெருக்கி கொடுக்கும். ஆனா விதைக்கிற விதை தான் முக்கியம். அதுதான் இங்க மகான்கள் சொல்லி கொடுக்குறாங்க. இங்க எண்ணங்கள் தான் விதைகள். அந்த எண்ணங்களை விதைக்கின்ற விதை நிலம் தான் இந்த உடல். அப்ப இந்த உடலை வைத்து கொண்டு நீங்க எந்த மாதிரி எண்ணங்களை விதைக்கிறீங்களோ அதை நீங்க திருப்பி அதே உடல் மூலமா தான் அறுவடை பண்ண போறீங்க. அந்த அறுவடை தான் செயல். அப்ப இங்க நீங்க உங்களுடைய செயல் வந்து நல்லதாக இருக்கணுமா கெட்டதாக இருக்கணுமாங்கிறது எதை அடிப்படையில வெளிப்படுதுன்னா, உங்க இடத்துல விதைக்கப்பட்ட விதையின் அடிப்படையில் வெளிப்படுகிறது. ஆகவே இங்க எத்தகைய விதையை நான் விதைக்கின்றேன் அப்படிங்கிறத யார் ஒருவன் புத்திசாலித்தனமாக விவேகத்தினால விழித்து கொண்டு பார்க்கிறானோ அவன் இந்த வாழ்க்கையை ஆனந்தமாக வாழ்வான். ஏனென்றால் அவன் விவசாயத்துக்கு தேவையான விதைகளை விதைத்திருக்கிறான். அவனுடைய வாழ்க்கையில் வறுமை இருக்காது, கவலை இருக்காது. ஆனால் தேவையற்ற விதைகளை விதைத்தவன் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருக்க வேண்டும். அவன் ஒரு நாளும் மேல்நிலையை அடைய முடியாது அப்படிங்கிற ஒரு ஆழமான விஷயத்தை பகவத்கீதை சேத்ரன் சேத்ரக்னன் அப்படிங்கிற டாபிக்ல பேசுது. ஆனா ஒவ்வொரு முறையும் நான் பகவத்கீதைய முழுமையா முடிக்கலன்னு பார்த்தா முடிய மாட்டேங்குது. ஆகவே நேரம் கருதி நாளை வகுப்புல மீண்டும் பகவத்கீதையை தொடங்குவோம். நன்றி. ஓம் தத்சத்.